கிறிஸ்த இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்த இயேசுவினுடைய நாமத்தினால அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் தேவனுடைய சமூகத்தில் இந்த மாலை பொழுதில் நாம் கூடி வருவதற்கு தேவன் மட்டில்லாத கிருபை நமக்கு செய்திருக்கிறார். தேவனுக்கு நன்றிகளை நாம் தாழ்மையோடு ஏறெடுத்துக்கொண்டு இன்னைக்கு ஒரு புதிய துவக்கத்திற்குள்ள நாம் கடந்து செல்வோம். இன்றையிலிருந்து நாம் தேவனுடைய பெரிதான கிருபையில ஒரு புது விதமான வேத ஆராய்ச்சிக்குள்ள நாம கடந்து செல்கிறோம். அநேக நாள் நாம் செய்ய வேண்டும் என்று விரும்பி இந்த நாள் நமக்கு ஒரு ஏற்ற நாளாக இருப்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். தொடர்ந்து தேவன் தாமே இந்த ஒரு வாய்ப்பில் நம் எல்லோரையும் கூட வழிநடத்த நாம் நம்முடைய ஜெபங்களை நாம் நினைவு கூறுவோம். இஸ்ரேலை குறித்த தீர்க்க தரிசனங்கள் மற்றும் அந்த தீர்க்க தரிசனங்கள் மீதான தியானம் இந்த நாளில் இருந்து நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இப்போ நாம் என்ன பேசலாம்? சோ இந்த கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களாக நம்மை நாம் நல்லா உணர்ந்திருக்கிறோம். தேவனுடைய அருமையான திட்டத்துல இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களா அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் இயேசுனுடைய சரீரத்துல பாதங்களா நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த காலத்துக்கே உரிய அநேக சத்தியங்களை நாம் ரொம்ப ஆவலாக ஆர்வமாக நிறைய பிரயாசங்களை எல்லாம் ஏறெடுத்து விதவிதமா நம்முடைய சகோதரர்கள் மூலமா தேவன் பயன்படுத்தின பாத்திரங்கள் மூலமா அறிஞ்சு கொள்வதற்கு எல்லா விதத்திலுமே நாம் அங்க பிரயாசங்கள் ஏறெடுக்கிறோம். அது கண்டிப்பா நாம் செய்தே ஆக வேண்டும். சோ தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கிட்டு ஆனா அவருடைய தெய்வீக திட்டத்துல ஆர்வம் இல்லாம அந்த திட்டத்துல நடந்து முடிஞ்சவைகள் நடந்து கொண்டிருப்பவைகள் நடக்க போகிற காரியங்களை குறித்து ஆர்வமற்று இருப்போம் என்றால் அது வந்து இசைவான ஆவி இல்லை. சோ அப்ப கண்டிப்பா தேவனுடைய பிள்ளைகளா நம்மை நாம் உணர்ந்திருக்கும் போது அந்த ஒரு மாபெரும் ஸ்லாக்கியத்திற்கு உரியவர்கள் என்று நம்மை நாம் நினைக்கும் போது கண்டிப்பா அந்த ஸ்லாக்கியத்துல ஒரு மிக முக்கியமான ஸ்லாக்கியம் என்னன்னா நம்முடைய தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்தை நாம் ஆராய்ந்து அறிஞ்சு அவைகளுடைய விசேஷமான அம்சங்கள்னால நம்முடைய அறிவை நிரப்புவது மிக மிக அவசியம். சோ அந்த பார்வையில தான் எல்லா விதமான ஸ்டடிஸ் அப்படித்தான் நாம் சொல்லணும். எல்லா விதமான டாபிக்கையும் நம்ம ஒவ்வொரு முறையும் நாம் ஆராய்ந்து பார்க்க தேவன் கிருபை செய்வார். சோ நாம் கூட ஏதோ ஒரு அளவுக்கு நம்முடைய தானிக்கு தகுந்த ஒரு பிரயாசங்கள் நாம ஏறெடுத்து கொண்டு வரோம். சோ உதாரணமா பாருங்க, நமக்கு சில டாபிக்ஸ் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய இரண்டாம் வந்திருத்தல், அது சம்பந்தமான விஷயங்கள். அதே போல ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல், அது மாத்திரமல்ல சபையினுடைய மகிமை அடைதல், இல்லை ரொம்ப முக்கியமான டாபிக் நமக்கு. இதெல்லாம் குறிச்சு கடந்த நாட்கள் நம்ம தியானிச்சிருக்கிறோம். அருமகதூ, உலகத்தினுடைய முடிவு. சோ இதெல்லாமே நாம ரொம்ப முக்கியமா கருதி பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். கண்டிப்பா இதை நாம பார்க்கணும். ஆனா சகோதர சகோதரிகளே, ஒரு உண்மை என்னன்னா இந்த ஒவ்வொரு தலைப்புகளும் ரொம்ப முக்கியம் என்று நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, இந்த எல்லா தலைப்பையும் நாம ஆழமாக அறிஞ்சு கொள்ளணும்னா கண்டிப்பா இந்த ஒரு முக்கியமான தலைப்பை நாம கண்டிப்பா ஆராய்ந்தே ஆகணும். ஏன்னா அந்த ஒரு முக்கியமான தலைப்பு இல்லாம இந்த 4-5 தலைப்புகள் நம்ம பார்க்கவே முடியாது. கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் வருகை, அதுக்கும் இது முக்கியம். ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல், அதுக்கும் இது முக்கியம். சபை மகிமை அடைதல், அதுக்கும் இது முக்கியம். அல்லது அருமகதோன், உலகத்தினுடைய முடிவு, அதுக்கும் ஒரு இந்த ஒரு தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு. அந்த தலைப்பு தான் தேவனுடைய சொந்த ஜனங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இஸ்ரேலர்களை குறிச்ச தீர்க்க தரிசனம். சோ எந்தெந்த தலைப்புகள் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற பாதங்களாக நமக்கு மிக மிக முக்கியமாக தோன்றுகிறதோ அந்த தலைப்புகள் எல்லாம் நாம வசனத்திலிருந்து ஆழமாக புரிந்து கொள்வதற்கு கண்டிப்பா இஸ்ரேலை குறிச்ச தீர்க்க தரிசனங்கள் மிகவும் மிக அவசியம். ஆனால் உண்மை என்னன்னா பரவலாக நம்முடைய சகோதர சகோதரிகளை கிட்ட மாத்திரமில்ல வெளிநாடுகளையும் கூட நாம கவனிச்சோம்னா பொதுவாக இந்த தலைப்பை குறிச்சு அடிப்படையா நாம தெரிஞ்சிருக்கிற விஷயங்களோடு நாம் நிறுத்திக் கொள்ளுகிறோம். அதற்கு மேலேயும் ஆழமாக போய் நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கான அவசியமும் முயற்சியும் நம் இடத்துல காணப்படாமல் இருப்பது உண்மை. இது எங்க மாத்திரமில்லை, வெளிநாடுகள் இருக்கிற சகோதரர்கள் கிட்ட கூட. ஆனா சகோதரர்கள் என்று சொல்லும் பொழுது சிலர் இருக்கிறாங்க, சில மூத்த சகோதரர்கள், அவங்கெல்லாம் ரொம்ப அதாவது தங்களுடைய விரல் நுனியில இந்த உரையை தீர்க்க தரிசனத்தின் விஷயங்களை வைத்திருக்கிறாங்க. பொதுவா புதிதாக வந்த அந்த வந்திருக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு மத்தியில இந்த தலைப்பின் மீது ஒரு ஆர்வம் ஒரு தியானம் இல்லை என்று அங்கிருக்கிற மூத்த சொல்லித்தான் நாம் இந்த ஒரு கருத்தை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்றோம். ஆனா என்னன்னா இந்த ஒரு தலைப்பை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டிய அளவுக்கு போதுமான ஒரு தெளிவு நம்மிடத்துல காணப்படாமல் இருக்கிறது, அது கொஞ்சம் நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ அப்போ ஒரு வேளை சகோதர சகோதரிகளே, தேவன் நம்ம மேல கிருபையா இருந்து அவருடைய சித்தம் கடந்த நாட்கள்ல அநேக வேத சத்தியங்களோடு நம்மோடு இருந்தது போல இதுலயும் இருக்கும் பட்சத்துல, சோ வரக்கூடிய ஒரு சில மாதங்கள்ல இப்போ இஸ்ரேலை குறித்து நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை நாம காண்பதற்கு தேவன் நமக்கு அங்க கிருபை செய்வார். சோ அப்போ தேவனுடைய சொந்த ஜனமாக இந்த உலகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுட்ட அந்த இஸ்ரேலர்கள் அவங்களை குறித்து தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் நிறைவேறிட்டு இருக்கிற நிறைவேற போகிற தீர்க்க தரிசனங்கள் தான் நாம பார்க்க போறோம். அதாவது ஏற்கனவே நிறைவேற முடிஞ்சது நம்ம பார்க்க போறது கிடையாது. பொதுவாக நான் எதுதான் தெரிஞ்சிருக்கிறேன், இஸ்ரேல் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தேசமா உருவாகி யூதயுகம் முழுக்க அவங்க வழிநடத்தப்பட்டு யூதயுகத்தின் முடிவில் கர்த்தரேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் போகும் பொழுது அவருடைய சாபத்துக்கு உள்ளாகி அந்த ஜனங்கள் உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டு அந்த ஜனங்கள் மீண்டும் கர்த்தரேசின் இரண்டாம் அறைகளா திரும்பி சேர்க்கப்படுற வரைக்கும் நாம் அறிஞ்சிருக்கிறோம். ஆனா நாம் நம்முடைய இந்த வரப்போகிற வகுப்புகள்ல அவங்க தேசமா உருவானதுல இருந்து இதுவரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு தீர்க்க தரிசனங்கள்ல, இதற்கு மேல் என்ன நடக்கணும், அதுதான் நாம முக்கியமாக பார்க்க போகிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ பாரங்களா இந்த கடைசி நாட்களுக்குரிய தீர்க்க தரிசனங்களின் மீது வாஞ்சுள்ளவங்களா நாம் இருக்கும் போது கண்டிப்பா நம்முடைய வாஞ்சை இஸ்ரேலை குறிச்ச தீர்க்க தரிசனத்தின் மீதும் நிச்சயமாக அங்கு இருக்க வேண்டும். அதைத்தான் நம்ம முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் நம்ம ஒரு வார்த்தை நாம் சொல்லலாம், இஸ்ரேல் காட்ஸ் டைம் கிளாக். அதாவது இஸ்ரேல் தேசம் தேவ திட்டத்தில் எப்படி இருக்குன்னா தேவன் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு கடிகாரம் மாதிரி இருக்கு, சரியான நேரத்தில் அந்த நேரத்தை உணர்த்தக்கூடிய ஒரு கடிகாரமா அந்த இஸ்ரேல் தேசம் அங்கு இருக்குது என்று நாம அங்க பார்க்கிறோம். அதாவது சில விஷயங்களை நம்ம அறிஞ்சு புரிஞ்சு கொள்ளணும்னா தேவன் நமக்கு காண்பிக்கிற கடிகாரம் நீங்க இஸ்ரேல் பாருங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இதுதான் தேவன் வந்து அவருடைய திட்டத்தில் இஸ்ரேல் பற்றி அங்க சொல்றார். உதாரணத்துக்கு உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும், நாம எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். நாம் உடனே டாபிக் உள்ள போறதில்லை. இன்னைக்கு பொதுவா ஏன் இந்த ஆராய்ச்சி நமக்கு அவசியம், இஸ்ரேல் குறிச்ச தீர்க்க தரிசனம். சோ இஸ்ரேல் குறிச்சு வஸ்தத்துல அவ்வளவு இருக்குதா, அதுதான் நம்ம இன்னைக்கு ஜஸ்ட் போக்கஸ் பண்ண போகிறோம். சோ கர்த்தர் இயேசு கிட்ட சீஷர்கள் போய் அவருடைய வருகை, அதாவது அவருடைய வந்திருத்தல், உலகத்தின் முடிவு, இந்த ரெண்டு மிக முக்கியமான விஷயங்களை குறிச்சு அவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது ஒலிவ மலையில இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொல்லிட்டார், எத்தனையோ அடையாளங்கள் எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க பாருங்க, இதெல்லாம் பார்க்கும் போது நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன் என்று அர்த்தம். அப்படி சொல்லும் போது ஒரே ஒரு அடையாளத்தை மாத்தணும், மற்ற அடையாளங்களே வந்து பிரிச்சு எடுத்து தனியா சொல்லுவார். அது என்னன்னா அத்திமரம் பற்றின ஒரு வசனம், வசனம் வாசிங்க மத்தேயு 24:32-33. தேசம் தான் அத்திமரம் சுரட்டப்பட்ட ஒரு அத்திமரம் கிபி 30 135. சோ அப்படி சிதறடிக்கப்பட்ட தேசமா இருக்கிற இஸ்ரேல் ஏக சமயத்தில் துளிர்விடும், மீண்டுமே ஒரு தேசமாக உருவாகும். அப்படி உருவாகுவதற்கான அடையாளங்களை நீங்க பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, நான் வாசலாக வந்திருக்கிறேன். இதுதான் கர்த்தர் இயேசு அங்க கொடுக்கிற விஷயம். இஸ்ரவேல் தேசம் அதனுடைய மறுபிறப்பு நாம சொல்லலாம், அதனுடைய மறுபிறப்பு கர்த்தர் இயேசு இரண்டாம் அருகில வந்திருக்கிறதுக்கு ஒரு மிக அருமையான அடையாளம். அது மாத்திரமா, இதே இந்த வசனத்துக்கு இணையான இன்னொரு வசனம், அதே வசனம் தான், ஆனா லூக்கால சொல்லும் போது நமக்கு இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்குது இல்லைங்களா. வசனம் வாசிங்க, லூக்கால 21:29-31. அத்திமரம் அது துளிர்க்கிறத நீங்க பார்க்கும் போது, நான் என்னுடைய இரண்டாம் உலகில வந்திருப்பேன். அது மாத்திரம் இல்ல, அந்த துளிர்க்கிற சம்பவம் எதுக்கு கூட அடையாளம்னா, தேவனுடைய ராஜ்யமே அங்க ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது. அப்ப ராஜ்யம் அதனுடைய கண்ணுக்கு தெரியாத பாகமா இருந்தாலும் சரி, கண்ணுக்கு தெரிகிற பாகமா இருந்தாலும் சரி, அந்த பாகங்கள் ஆரம்பிக்கிற விஷயத்துல நாம கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, தேவன் நமக்கு வச்சிருக்கிறது இஸ்ரவேல். அப்போ சீஷர்களுடைய கேள்வி, உங்களுடைய வந்திருத்தலுக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன பாருங்க, அதுதான் நாம கவனிக்கணும். சோ கர்த்தர் இயேசுவின் இரண்டாம் பிரசன்னம் ராஜ்யத்தின் துவக்கத்துக்கு மாத்திரம் இல்ல, இஸ்ரேல் ஒரு அடையாளம், இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு. வேற பைபிள்ல, தமிழ் பைபிள்ல யுகம் போட்டிருக்கும். சோ இந்த யுகத்தினுடைய முடிவுக்கு, சுவிசேஷ யுகம் முடிஞ்சு அந்த கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தினுடைய பாகம் ஸ்தாபிக்கிற விஷயம் பத்தி பேசும்போது கூட கிறிஸ்தான் சொல்றாருனா, அந்த இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவுக்கும், முடிவுக்கும் சொன்னா ராஜ்யத்தினுடைய கண்ணுக்கு தெரிகிற பாகத்திற்குடைய ஆரம்பத்திற்கும் நீங்க எதுதான் கவனிக்கணும், இஸ்ரேல் த டைம் கிளாக். அதுதான் உங்களுக்கு கடிகாரம் மாதிரி, கால கடிகாரம் மாதிரி அங்க பாருங்க. அந்த கடிகாரம் ஒரு சவுண்ட் கொடுக்கும், அது சவுண்ட் கொடுத்துச்சுன்னா நான் வந்திருக்கிறேன், அந்த ராஜ்யம் ஸ்தாபிச்சாச்சு, அந்த ராஜ்யம் எல்லா விதமான பாகத்துக்குள்ளையும் கடந்து போகுது. இதுக்கெல்லாம் நீங்க இஸ்ரேல நீங்க அங்க நோக்கி பார்க்கணும். இந்த வசனத்துக்கான கமெண்ட்ஸ்ல ரீப்ரன்ஸ்ல இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார், ரீப்ரன்ஸ் 55:3. அதுல என்ன சொல்றாருன்னா, இண்டிகேட்டிங் தட் த பிளைட் டைம் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் இஸ் அட் அண்ட் எண்ட். அதாவது இந்த அத்திமரம் வரும்போது இப்படி எல்லாம் நடக்கும்னு இயேசு கிறிஸ்து சொல்றதின் மூலம் என்ன ஒரு குறிப்பிடுறாருனா, அந்த சம்பவம் நடந்துச்சுன்னா தேவ திட்டத்துல நீங்க புரிஞ்சுக்கோங்க, அதாவது இஸ்ரேலுடைய அந்த ஒரு சோதனை துர்பாக்கிய நிலைமையோ, இந்த உலகத்தினுடைய சோதனை ஒரு துர்பாக்கிய நிலைமையோ முடிவுக்கு வந்துச்சுன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுதான் அந்த உலகத்தின் முடிவுக்கும் கூட இஸ்ரேல் வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு அடையாளம், ரொம்ப முக்கியமான அடையாளம். இந்த நாட்கள்ல கண்டிப்பா பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பாட அங்கங்கள் மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய உபதேசங்கள்ல இஸ்ரேல் குறிச்ச தீர்க்க தரிசனம் மிக மிக அவசியம் சகோதர சகோதரிகளே. சோ இப்ப தேவன் ஏற்படுத்தி வச்ச ஒரு அருமையான அடையாளம் தான் இந்த மாதிரி அவருடைய வந்திருத்தலும் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதலும் சபை மகிமேடைய விஷயத்திலையும் அப்புறம் அர்மகதோனு உலகத்தின் முடிவு வரக்கூடிய எல்லா விஷயங்களையுமே கண்டிப்பா ஒரு 50% எது மிக்ஸ் ஆயிடுவோம்னா இஸ்ரேல் தேசம் அதனுடைய தீர்க்க தரிசனங்கள். அப்ப ரொம்ப அவசியம் நமக்கு இந்த இஸ்ரேலுடைய ஸ்டடி. சோ ஏன் நம்ம இந்த நாட்கள் இது எடுக்கணும்னா, கண்டிப்பா இது ஏற்ற வேலையில் தான் தேவர் நமக்கு தருவதா நம்ம விசுவாசிக்கிறோம். ஏன்னா இப்ப நடந்துட்டு இருக்கிற காரியங்கள் நம்ம கொண்டு கவனிக்கணும் சகோதர சகோதரிகளே. அப்போ ஒருவேளை தேவன் இந்த வாய்ப்புல நம்மை தொடர்ந்து அங்க வழி நடத்த நம்ம பிரயாசப்படணும், ஜெபிக்கணும் சகோதரர்களே. அப்போ நெக்ஸ்ட் நம்ம முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், இஸ்ரவேல் ஸ்டடி அவருடைய திட்டம் பற்றி அறிந்து கொள்வதற்கு மாத்திரமா அவசியம் பாருங்க. நம்ம பாதாங்கங்கள் நமக்கு சில விசேஷமான பொறுப்புகள் கூட தேவன் கொடுக்கிறோம், உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும். சத்தியத்துக்குள்ள வரும்பொழுது நம்முடைய மனக்கண்களுக்கு நம்முடைய பொறுப்புகளை சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அந்த சந்தோஷம் அது தெரிய வரும்போது அந்த பொறுப்புகளை உணர்ந்துட்டு உடனே நம்ம பிரயாசங்களை அதுக்குள்ள ஈடுபடுத்திருப்போம். நாளுக்கு நாள் நம்ம இது மாத்திரம் பத்தாது அதுவும் செய்யணும், நாம் அது மாத்திரம் பத்தாது இதுவும் செய்யணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த ஒரு பாதங்களா நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளுக்குள்ள தேவன் நம்ம எங்க வழி கட்டிட்டு வரார். ஒரு ஒரு காலத்துல ஒரு ஒரு பக்குவம் அந்த பக்குவத்துக்கே உரிய பொறுப்புகள் கைகள் தேவன் அங்க கொடுக்கிறார். சோ அப்படி நிறைய பொறுப்புகள் இருக்கு நமக்கு. ரொம்ப முக்கியமா கர்த்தரேசின் வருகை இந்த உலகத்துக்கு அறிவிக்கணும், ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் இந்த உலகத்துக்கு அறிவிக்கணும். அப்படி அறிவிச்சு கொண்டே வந்துட்டு பாதங்களை சேர்க்கணும், தேவனுடைய மணிகளை அப்படியே கலஞ்சியத்துல சேர்க்கிற அறுவடை வேலை நாம அங்க செய்யணும். சாட்சியா இந்த உலகத்துக்கு நம்ம இந்த சத்தியத்தை நம்ம அறிக்கை செய்யணும். இதெல்லாம் நம்முடைய கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். லவோதிக்கேய சபையினுடைய பாதங்களா நம்ம கையில தேவன் கொடுத்ததாக நாம உணர்ந்து இந்த நிமிடம் வரைக்கும் எல்லோரும் இது நம்முடைய திராணிக்கு தகுந்த வகையில இந்த பொறுப்புகளை நம்ம ஈடுபடுத்தி கொண்டிருக்கோம். அந்த பொறுப்புகள்ல கூட நம்ம ஒண்ணு கவனம் கொஞ்சம் கம்மியாத்தான் இருக்கு. என்னன்னா இஸ்ரேல் பற்றின விஷயத்துல, ஏன்னா இஸ்ரேலை குறிச்சு நமக்கு மிக முக்கியமான பொறுப்பு அங்க இருக்கு. வசன வாசிங்க, முதல் வசனம், இஸ்ரேல் விஷயத்துல இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களாகி நமக்கு என்ன மாதிரி ஒரு பொறுப்பு தேவன் வச்சிருக்கிறாருன்னா 62 ஒன்னாம் வசனம், 6 வசனம், 7 வசனம், கரெக்டா படிக்கிறீங்களா? கரெக்டா படிங்க சிஸ்டர். 62 ஏசாயா முதல் வசனம், நான் மௌனமாயிராமலும் அது நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமல் அங்க இருப்பேன். நெக்ஸ்ட் 6 வசனம் வாசிக்கலாம், எருசலேமே உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத சாமக்காரரை கட்டளை இடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியில அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். சோ யார் வந்துட்டு இந்த எருசலேமினுடைய மதில்கள் மேல தூங்காம விழிச்சிருக்கிற மௌனமா இல்லாம எப்பொழுதுமே அறிக்கை செய்துட்டு இருக்கிற அந்த சாமக்காரர்கள், தேவன் யாரை வந்து இப்படிப்பட்ட ஒரு சாமக்காரங்களா வச்சிருக்கிறார்? வாட்ச் மேன். சோ சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு பாருங்க நமக்கு மத்தியில் இருக்கிற சகோதரர்கள் நாம கூட இந்த ஒரு மாபெரும் வாய்ப்புக்குள்ள அங்க இருக்கிறோம். சோ அந்த 7 வசனம் அவர் நல்ல வசனம், அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியில அதை புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் அவரை அமர்த்திருக்க விடாதிருங்கள். தேவனுடைய திட்டத்துல அதனுடைய பங்கை வந்து சுதந்திரிக்கிற மட்டும் அதை குறிச்ச மிக முக்கியமான காரியங்களை அறிக்கை செய்யக்கூடிய ஜனங்களா நாம் இருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பா இந்த வாய்ப்புல பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் தவிர வேற யாரும் இல்ல. அந்த மாதிரி ஒரு பிரகாசமான வாய்ப்பு தான் அங்க இருக்கு. ஆனா பாருங்க இந்த வசனம் தான் நம்ம படிக்கிறோம், பிராக்டிக்கலா நமக்கு இது நிறைவேறதா தெரியல இல்லைங்களா? இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு ஜாமக்காரர் மாதிரி இருக்கிறாங்களா நம்ம பிரதேச யாராவது? யாராவது அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்களா? நமக்கு இன்னும் தெரியலப்பா, ஆனா செய்யணும். ஆனா என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா செய்யறாங்க பிரதர்ஸ். நமக்கு தெரிஞ்ச வரையிலும் ஃபாரின்ல ஒரு பிரதர் இருக்கிறார், கெனத் ராசன் சகோதரர். அவருடைய ஊழியமே யாருக்கு மத்தியிலனா இஸ்ரேலுக்கு மத்தியில் தான். இந்த அளவுக்கு நான் எந்த பிரைம் மினிஸ்டர் அவர் எலக்ட் ஆயிட்டாலும் கண்டிப்பா அந்த பிரைம் மினிஸ்டரோட நம்ம சகோதரருக்கு ஒரு மீட்டிங் இருக்கும். ஒரு மீட்டிங் இல்ல, எப்பயெல்லாம் அவசியப்படுதோ அவங்கள அவரை நேரடியா சந்திச்சு வேதத்துல இருந்து இஸ்ரேல குறிச்ச தீர்க்க தரிசனங்களை அந்த நாட்டை வந்து ஆளுவதற்கு அவங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் கிட்ட நம்ம பிரதர் பேசுறோம். வெப்சைட்லாம் கிரியேட் பண்ணிருக்கிறார், பாஸ்டர் கென்னத் ராசன் என்ற பேர்ல அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில அவங்களுக்கு மாத்திரம் விசேஷ ஊழியம் ரொம்ப நாட்களா செஞ்சிட்டு இருக்கிறார். இப்ப இருக்கிற பிரதேசத்துல ரொம்ப சீனியர் பிரதர் பிரதர் கென்னத் ராசன், அவருடைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கேட்கும் போதுதான் நமக்கு கூட அதனுடைய முக்கியத்துவமே அங்க புரிய வந்துச்சு. சோ அப்போ அந்த அளவுக்கு அவர் வல்லமையா செஞ்சிட்டு இருக்கிறார் அவங்கள அந்த இஸ்ரேல் தேசம் குறிச்ச விஷயங்கள்ல. அவருக்கு அந்த நாட்டில் இருக்கிற எல்லா பிரைம் மினிஸ்டர் நான் சொல்லிட்டோம், அப்ப நினைச்சுக்கோங்க எல்லா முக்கிய தலைவர்கள் கிட்டமே அவருக்கு ஒரு நன் மதிப்பு இருக்கு. யாருன்னா நம்ம சகோதரர். சோ அப்போ அவரோடு கூட மற்ற பிரதேச கூட இருக்கிறாங்க நிறைய பேர் இஸ்ரேலுக்கு இந்த ஒரு விஷயத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு ஜாமக்காரர்கள் அங்க இருக்கிறாங்க. சோ நமக்கு பரிச்சயமான வகையிலும் நம்ம பார்த்திருக்கிற மூத்த சகோதரர்கள் வெளிநாடுகள் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த இஸ்ரேல் விஷயத்துல தங்களுடைய பங்கு ஏதாவது செய்துட்டு இருப்பாங்க. ஒருவேளை நமக்கு தான் அந்த வாய்ப்பு கம்மி இந்தியாவில, ஏன்னா மற்ற அமெரிக்காவில எல்லாம் இஸ்ரேலர்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க யூதர்கள். சோ அந்த யூதர்களுக்கு மத்தியில அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம பிரதர்ஸ் வந்துட்டு அவங்களால் இயன்ற விஷயங்கள் எல்லாம் அங்க செய்துட்டு இருக்கிறது நம்ம அங்க பாக்குறோம். சில விசேஷ பாத்திரங்களே இந்த மாதிரி வல்லமையா வந்துட்டு அவங்க மத்தியில அங்க போய் அங்க செய்யறது நம்ம பாக்குறோம். ஆனா நம்ம அந்த மாதிரி ஒரு ஜாமக்காரர்களா வந்துட்டு நம்ம அங்க அழைக்கப்பட்டிருக்கிறது பாக்குறோம் இஸ்ரேல் விஷயத்துல. இது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இது இந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற பரிசுத்தவான்களா கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பு, ஒரு ஒரு பொறுப்பு. ஆனா என்ன சொல்லலாமா, எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா இல்லாமத்தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரியான பாத்திரம் இல்ல நாம. ஆனாலும் இஸ்ரேல்ல நம் ஒவ்வொரு ஒருத்தரும் செய்ய வேண்டிய ஒரு பங்கு இருக்கு. அது வந்து எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு. அது என்னன்னா வாசிங்க சங்கீதம் 122:6-7. சங்கீதம் 122:6-7. எருசலேமின் சமாதானத்துக்காக என்ன பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள். உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக. சோ அந்த அதிகாரங்களுக்குமே நீங்க படிக்கலாம். ஆனா என்ன ஒரு ஆலோசனை தேவன் அங்க கொடுக்கிறாருன்னா, நீங்க எருசலேமினுடைய சமாதானத்துக்காக என்ன பண்ணுங்க, நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. அட்லீஸ்ட் இந்த பார்ட் கண்டிப்பா வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லா பாதங்கள் செய்தே ஆகும். பாருங்க அப்போ ஒரு பங்கு இருக்கு நமக்கு, ஒரு பொறுப்பு தேவனுடைய திட்டத்துல. இஸ்ரேல் ஜனங்கள் விஷயத்துல நாம் என்ன செய்யணும்னா, அட்லீஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்முடைய தனிப்பட்ட ஜபங்கள்லயாவது ஜபிக்கும் போது கண்டிப்பா பெட்டிஷன், நம்முடைய பெட்டிஷன்ல ஒரு பெட்டிஷன் என்ன இருக்கணும்னா, இஸ்ரேலினுடைய சமாதானத்துக்காக அங்க நாம ஏறெடுக்கணும். பாருங்க எவ்வளவு பேர் நம்ம செய்யறோம்னா தெரியல, கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தலைப்பு குறிச்சு நம்ம தியானிக்குவதற்கு இன்னும் ஆரம்பிக்கலதான் நம்ம நினைக்கிறோம், இன்னும் ஆரம்பிக்கலதான் நம்ம சொல்லணும். ஆனா இதெல்லாமே பாதங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள். சோ நீங்க ஜாமக்காரர்களா இருக்கணும். முதல்ல தூங்கக்கூடாது. அவர்கள் தேவனுடைய திட்டத்துல ஆசீர்வாதமான நிலைக்கு வர வரைக்குமே அவங்களுக்கு அவங்களுடைய விஷயங்களை எல்லாம் அறிவிக்கிறவங்க மாத்திரம் இல்ல, அவங்க பத்தி இஸ்ரேல் பத்தி உலக ஜனத்துக்கு கூட அறிவிக்கக்கூடிய ஜாமக்காரர் போல நீங்க இருக்கணும். ஒரு வேற வாய்ப்பு இல்லைனா அட்லீஸ்ட் உங்களுடைய இடத்துல இருந்துட்டு நீங்க உங்களுடைய ஜபங்கள்ல அந்த தேசத்துக்காக நீங்க ஜெபிக்கிறவர்களா காணப்படும். சோ பொதுவா நமக்கு மத்தியில தான் அந்த பழக்கம் வந்துட்டு அதிகமா இல்ல. ஆனாலும் சில பிரதர்ஸ் கிட்ட சில சகோதரிகள் கிட்ட நம்ம பாக்குறோம். பட் பரவலா இதனுடைய இதை பற்றின ஒரு அறியாமை தான் இருக்குது. ஆனா சகோதர சகோதரிகளை கண்டிப்பா இது நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு, ஒரு பொறுப்பு. இதை குறிச்சு கவனக்குறைவா நாம் இருக்குவது அங்க நல்லது இல்லை. சோ தேவனுக்கு பிரியமா தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா தேவன் எல்லாத்தையும் ஏற்ற வேலையிட்ட அங்க நமக்கு அங்க செய்யறோம் இல்லைங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒரு ஒரு பொறுப்பையும் ஒரு ஒரு பக்குவப்பட்ட ஒரு நிலைமையில தான் நம்ம புரிஞ்சு கொள்ளுகிறோம். சோ தேவன் நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அந்த வாய்ப்புகள் கதவுகள் அங்க திறக்கிறார். ஆனா திறக்கும் போது அறிஞ்சு கொண்டதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம அறியாமைக்குள்ள இருக்கிறது வந்து அது நல்லதில்லை. சோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்சுரல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படித்தான் சொல்லணும். என்னன்னா வசனத்துல நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு, இஸ்ரவேல் விஷயத்துல வசனங்கள்ல நமக்காக சொல்லப்படுற பொறுப்பினா நாம தான் சாமக்காரர்களா இருந்து அவங்களை குறிச்சு உலகத்துக்கு அறிவிக்கணும், அல்லது அவங்களுக்காக அவங்களோட ரட்சிப்புக்காக அனுதின ஜபத்துல ஒரு பகுதி நாம அங்க ஒதுக்கணும். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக நம்ம பெட்டிஷன்ல ஒரு பெட்டிஷன் இருக்குது கண்டிப்பா. ஆனா அந்த ராஜ்யம் வரணும்னா கண்டிப்பா அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் விஷயத்துல என்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடந்தே தாகணும். சோ அதுக்காக ஜெபிக்கிறது அங்க வேண்டும் அவசியம் சகோதர சகோதரிகளே. சோ இப்ப உலகத்துக்கு ஒரு வேலை நம்ம அறிவிக்கிறோம் அப்படின்னா என்ன அறிவிக்க முடியும், என்ன அறிவிக்கணும், சில விஷயங்கள் இருக்கு. வசனம் வாசிங்க, ஏரியா 30:10-11 வசனம். சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களோடு இருக்கிறார், கண்டிப்பா வாக்கு தத்தத்தின்படி அவங்களை மீண்டும் அவங்களுடைய தேசத்திலே நிலைநிறுத்துவார். அவங்கள சிதறடிச்சவங்களை தேவர் சிதறடிப்பாரு. இது வந்து நாம சொல்ல வேண்டிய விஷயம். சோ அப்போ இஸ்ரேல் ஒரு தேசமா உருவாயிருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு மிராக்கிள். இங்கிலீஷ்ல நம்ம உலகம் முழுக்க பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, அது ஒரு மிராக்கிள், நம்ப முடியாத ஒரு அற்புதம் தேவ திட்டத்துல. சோ அது சாதாரண விஷயம் இல்ல. அந்த மிராக்கிள் இப்போ வரைக்கும் சபைக்கு மாத்திரம் தான் தெரிஞ்சிருக்குது. ஆனா அந்த மிராக்கிள், அந்த அற்புதம், அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனம் சிதறடிக்கப்பட்டு 2000 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க மீண்டும் கூட்டி சேர்க்கப்பட்டு தேவனுடைய வல்லமையில நிக்கிறாங்க. இந்த அற்புதம் இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரி உலகத்துக்கு எப்ப தெரியும்னா, அதுக்காகத்தான் தேவன் ஒரு பெரிய சம்பவம் வச்சிருக்கிறார் திட்டத்துல. அர்மகதோன் அர்மகதோன் அறிவிப்பா இந்த ஒரு அற்புதம் பத்தி. சோ இப்ப நமக்கு அதுல ஒரு சின்ன பங்கு இருக்குது சகோதர சகோதரிக்கு. அது மாத்திரம் என்ன, அதே அதிகாரத்துல வசனம் வாசிங்க 16:17. இது நாம அங்க சொல்லி ஆகணும், உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள், உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள், உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளை இடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். சோ இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த தேசம் இருக்கு. சோ அந்த தேசத்தை சுற்றி பிரச்சனை இருக்குது. அந்த தேசத்தை சுற்றி எல்லாருமே இங்க வசனங்கள் பாருங்க, உன்னை வந்துட்டு என்னெல்லாம் பண்ணுவாங்க, பட்சிப்பாங்க, சிறைப்படுத்துவாங்க, சூறையாடுவாங்க, கொள்ளையாடுவாங்க. அப்படி செய்யறவங்களுக்கு எல்லாம் நான் அதையவே செய்யறேன்னு தேவன் சொல்றாரு. ஆனா தேவன் அவங்களுக்கு அதையே செய்யறது இருக்கட்டும், ஆனா முதல்ல இஸ்ரேலுக்கு இந்த உலகத்தின் ஜனங்கள் இதெல்லாம் செய்வாங்க நாம புரிஞ்சுக்கணும். பாருங்க இப்ப நம்ம எடுக்கும் போது கூட அவ்வளவு பிராக்டிக்கலா இதை பத்தி ஒரு தெரியல நமக்கு. ஆனா டைம் வரும், இந்த வசனம் நாம சொல்ல வேண்டிய டைம் வரும் கண்டிப்பா. இஸ்ரேல் சுத்தி எல்லாம் சூழ்நிலை இருக்கும் போதே நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பாயிண்ட்ல தேவன் நாங்க நோட் பண்ணுவோம். ஒரு வேலைப்பே இல்ல, ஆனா இப்ப கூட நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. சோ இஸ்ரேலுக்கு விரோதமா இந்த உலக நாடுகள் சில விசேஷமான கட்டுப்பாடுகள் விதிக்கும் போது, இஸ்ரேல் தேசத்தை எதிர்க்கும் போது, ஒருவேளை அந்த ஒரு முடிவுல நம்முடைய கவர்மெண்ட் கூட ஈடுபடலாம், அது மாதிரி வரும் பொழுது அப்பதான் யார் சோதிக்கப்படுவாங்கன்னா அந்த சாமக்காரங்க சோதிக்கப்படுவாங்க. சோ அவங்க கை வச்சா நீங்க வந்துட்டு தேவன் உங்களைய பட்சித்து போட்டுடுவார் நம்ம சொல்ல வேண்டிய ஜனங்கள். சோ அப்போ இதெல்லாம் என்னன்னா, இஸ்ரேல் தேவ திட்டத்துல எவ்வளவு விசேஷமா இருக்கிறாங்க, அவங்க எப்படி வல்லமையா இப்போ மீண்டும் கூட்டப்பட்டிருக்கிறாங்க, அவங்க யார் இப்ப என்ன நடந்துட்டு இருக்கிற அவங்களுடைய விஷயத்துல. அப்ப நீங்க உங்களுக்கு இதை செய்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான், இது நம்ம சொல்ல வேண்டிய விஷயமா. சோ கண்டிப்பா அந்த சூழ்நிலை கண்டிப்பா அது இன்னும் கொஞ்ச நாள்ல அது கண்டிப்பா பாதகங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். வெளிநாடுகள் எல்லாம் அதெல்லாம் வந்திருக்குது. இப்பயே அதெல்லாம் வந்திருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்பயே கூட நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, அறிவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்துச்சுன்னா, நம்ம யூதர்களுக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு பாத்திரமா தான் இருக்கிறோம். ஆனா நீங்க ஒன்னும் நம்ம ஒன்னும் புதுசா பார்க்க தேவையில்லை. எப்படி அங்க இருக்கிற ஜனங்களுக்கு நானும் வந்துட்டு வேதத்தில இருந்த ஆறுதலோ ஒரு அடையாளத்தையோ கூறி அவங்கள அவங்களுடைய நிலைமையை உணர செய்யலாம், அதெல்லாம் முடியுமா பிரதர்? கண்டிப்பா முடியும், வழியெல்லாம் இருக்குது. நம்ம சகோதர சகோதரிகளே அதை யோசிச்சு செய்யணும். ஒருவேளை கண்டிப்பா ஒரு சில சகோதர சகோதரிகளுக்கு அந்த வாய்ப்பு இருக்கும், சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த மெத்தட்ஸ்ல நம்மளால முடிஞ்சது நம்ம அங்க செய்யறோம். பாருங்க ஹார்வெஸ்ட் ஒர்க்ல எவ்வளவு நம்ம எஃபர்ட் எடுக்கிறோம். பாருங்க விடுறோமா, பப்ளிக் மீட்டிங்னா பப்ளிக் மீட்டிங், சின்ன சின்ன வாய்ப்புனா சின்ன சின்ன வாய்ப்பு, டிராக்ஸ் இஷ்யூனா டிராக்ஸ் இஷ்யூ. சோ இது எவ்வளவு கண்ணு கருத்துமா இருக்கிறோம், ஏன்னா புரிஞ்சிருக்கோம் நம்ம கையில இருக்கிற பொறுப்பு, நம்ம செஞ்சாக வேண்டிய பொறுப்பு. அதே போல இஸ்ரேல் மீடியா விஷயத்துல, ஆனா பாருங்க இப்ப இந்த விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணும் போது கூட மனதில் எந்த அளவுக்கு நம்பிக்கை வரும் சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா நம்முடைய பொறுப்பு. ஆனா நம்ம மனசு வைக்கும் போது தேவன் அதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரார். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த ஒரு அவங்களுக்கு அவங்களை பற்றி உலகத்தை அறிவிக்கக்கூடிய ஜனங்களா நாம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட பாருங்க எல்லா விஷயத்திலுமே தேவன் அவருடைய சிறிய ஜனங்களுக்கு கிருபை வச்சிருக்கிறார். அப்போ உங்களுடைய ஜபங்கள்ல நினைங்க இஸ்ரேல் குறிச்சு. சோ இது இன்னைக்கு இருக்கக்கூடிய பாதங்கங்களா நம்முடைய சில பொறுப்புகள் சகோதர சகோதரிகள். சோ அப்போ பாருங்க நம்ம இங்க பாக்குறோம், சோ இந்த மாதிரி தேவனே இஸ்ரேல் ஜனங்களை யார் யார் எல்லாம் தொடுறாங்களோ அவங்களையும் நான் தொடுவேன், இஸ்ரேல யாராவது பட்சித்தா அவங்களையும் நான் பட்சிப்பேன், இஸ்ரேல யாராவது கொள்ளையிட்டா அவங்களையும் நான் கொள்ளையிடுவேன், அவங்களை யாராவது சிறைப்படுத்தினா அவங்கள நான் சிறைப்படுத்துவேன் சொல்லும் போது, இன்னைக்கு இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில இஸ்ரேலினுடைய நிலை என்ன, கொஞ்சம் சில உண்மைகள் உங்ககிட்ட நாம ஷேர் பண்ணுவோம். ஏன்னா பாருங்க அதுதான் இன்ட்ரோடக்ஷன். சோ இஸ்ரேல் இப்போ எப்படி இருக்கு தேவனுடைய தெய்வீக திட்டத்துல, நமக்கு தெரிஞ்சது என்னன்னா அவர்கள் சிதறடிக்கப்பட்டு தேவ தீர்க்க தரிசனங்களின் படியே மீண்டும் சேர்க்கப்பட்ட ஒரு தேசமாக இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை என்ன, வசனங்கள் சொல்லுகிற பிரகாரம் அங்க இருக்குதா? சோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன என்னன்னா பாருங்க 1948 அவர்கள் தேசமா உருவாயிட்டாங்க. ஆனா 1948 இருந்து ஒரு சின்ன புள்ளி விவரம் நம்ம எடுத்தோம்னா 2005 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 148 என்ன சொல்லலாம்னா தீவிரவாத அமைப்புகள்னால தாக்குதல்கள் அங்க நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 148 தாக்குதல்கள், டெரரிஸ்ட் அட்டாக் நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு 48 இருந்து 60-70 வருஷங்களுக்குள்ள கிட்டத்தட்ட இவ்வளவு தாக்குதல்கள் வேற எந்த தேசத்தின் மேலும் வந்ததில்லை. ஆனா இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஆனா நம்ம சிந்திக்கணும் இன்னைக்கு தேவனுடைய திட்டத்துல இஸ்ரேல் எப்படி இருக்கிறாங்க, எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்க, இப்ப நாம அறிவிக்க வேண்டிய நிலைமையில நாம இருக்கிறோமா? சோ அப்பதான் நம்ம அதை புரிஞ்சுக்கொள்ள முடியும். சோ இப்ப நம்ம காஷ்மீர் இருக்கு இல்லைங்களா இந்தியாவில, சோ இந்தியாவில இருக்கிற காஷ்மீருக்கு சில விசேஷமான துன்பம் எல்லாம் இருக்குது. பாகிஸ்தான் கிட்ட இருந்து எவ்வளவு பெரிய நியூஸ் ஆகுது, நமக்கு எப்படி எல்லாம் ரத்தம் கொதிக்குது. ஆனா நீங்க நம்ம எல்லாம் கற்பனை கூட செஞ்சு பாக்குறது ரொம்ப கஷ்டம். இஸ்ரேல் பத்தி ஒருவேளை வாய்ப்பு இருக்கிறவங்க சகோதர சகோதரி யாராவது வெப்சைட் நீங்க ஓபன் பண்ணி பாருங்க, இஸ்ரேல் வெப்சைட்டா இருந்தா அந்த வெப்சைட்ல பணம் கேட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஏன்னா டெய்லி ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை மூணு குழந்தை அனாதை ஆயிட்டே இருப்பாங்க. அப்படின்னா சர்வசாதாரண மிசைல் வந்து அவங்க மேல விழுந்துட்டு இருக்கிற நாள் தான் இந்த நாள், சர்வசாதாரணம். இப்ப நம்ம பேசிட்டு போய் நைட் நியூஸ் பார்த்தோம்னா கண்டிப்பா ஏதாவது அட்டாக் நடந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதாவது நம்ம ஊர்ல பஸ் ஸ்டாப்ஸ் இருக்கிற மாதிரி அவங்க ஊர்ல வந்துட்டு பாம்ப் ஷெல்டர் இருக்கும். அப்படின்னா திடீர்னு சைலன் அடிப்பாங்க, சைலன் அடிச்சுட்டா திடீர்னு விளையாண்டு இருக்க குழந்தைகள்லாம் அந்த பாம்ப் ஷெல்டர்ல போய் அவங்க பறிஞ்சுக்கணும். அப்படின்னா பாம்ப் வரப்போது அவங்க உயிரை பாதுகாத்துக்கணும். அப்படின்னா பாருங்க, சோ எங்கேயெல்லாம் 100 மீட்டருக்கு ஒரு இடத்துல இந்த பாம்ப் ஷெல்டர் அவங்க வச்சிருக்கிறாங்க. சோ அவங்க நம்ம ஊர்ல வந்துட்டு டைம் பயிருக்கு தான் வந்துட்டு சங்கு ஊதுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அங்க வந்து அப்படி இல்ல, சைரன், ரெட் சைரன், அது போகட்டா வந்துட்டு மிசைல் மாதத்துல இருக்குது, இன்னும் ஒரு 5 செகண்ட்ல 10 செகண்ட்ல லேண்ட் ஆயிடும், நீங்க பாம்ப் ஷெல்டருக்குள்ள போங்க. இதுதான் அங்க இருக்கிற குழந்தைகளுடைய நிலை. சர்வசாதாரணமா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒருத்தர் ரெண்டு பேராவது இந்த மாதிரி தீவிரவாத அமைப்புகள் கொடுக்கற அந்த ஏவுகணை தாக்குதல்ல மறுச்சு கொண்டிருக்கிறது நாம பாக்கிறோம். 2005 வரைக்கும் இருக்கிற ஒரு புள்ளி விவரம், இது நம்ம எடுத்தது கிடையாது, இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படையே எடுத்த ஒரு புள்ளி விவரம். அவங்க கிளியர் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் மறிச்சாங்க ஒரு ஒரு அட்டாக்ல, எத்தனை பேருக்கு கை கால் போச்சு, எல்லா ரெக்கார்ட்ஸ் அங்க இருக்குது. அதுல இருந்து தான் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் மாத்திரம் உங்களுக்கு அங்க கொடுக்கும். ஆனா தொடர்ந்து நம்ம பார்ப்போம் இதை பற்றி விஷயங்கள். சோ அப்போ 2005 to 2010 வரைக்கும் எடுத்தா கூட நிறைய இருக்குது, அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அங்க ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம அங்க கொடுப்போம். ஆனா நம்ம சொல்றோம், இஸ்ரேல பட்சிக்கிறவங்களும் நான் பட்சிப்பேன், அவங்களை கொள்ளையிடுறவங்களும் நான் கொள்ளையிடுவேன். ஏன் தேவன் சொல்றாருன்னா, இஸ்ரேல பட்சிக்கிறவங்க இருக்காங்க பட்சிப்பாங்க, அவங்கள கொள்ளையடிக்கிறவங்க இருப்பாங்க கொள்ளையடிப்பாங்க, அவங்களை சிறைப்படுத்துறவங்க இருக்கிறாங்க சிறைப்படுத்துவாங்க. இது நடக்கும், இது நடக்கும் போது உங்க வேலை என்னன்னா, அதை பற்றி அறிக்கை செய்கிறவர்களாக அறிவிக்கிறவங்களாக, அதற்காக அவங்களுடைய சமாதானத்துக்காக ஜெபிக்கிறவர்களாக நீங்க இருக்கணும். ஏன்னா அவங்க மாம்ச இஸ்ரேலர்னா நாம் வந்துட்டு ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் என்று அங்க பார்ப்போம். சோ இவ்வளவு தாக்குதல்கள் நடக்குது, இதெல்லாம் யார் செய்யறா, எதுக்கு செய்யறாங்க தெரியல. எனக்கு இந்த டாபிக் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஒரு வேற ட்ரையா இருக்கானு தெரியல. ஏன்னா என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இஸ்ரேல் பத்தி நியூஸ் கொடுக்கற மாதிரி எந்த ஒரு பேப்பரும் இல்ல, ஒரு மேகசினும் கிடையாது, ஒரு புக்கும் கிடையாது. நம்ம நியூஸ்லயே கூட இஸ்ரேல் பத்தி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா உலகளவில் நீங்க எடுத்தீங்கன்னா, ஹாட் நியூஸ் எதுவாத்தா இருக்கும்னா இஸ்ரேல் தான். இது வந்து நம்ம பேசிக்ல சொன்ன பாயிண்ட். ஆனா அது நம்ம அதற்கப்புறம் கவனிக்க தவறிடுறோம், ஆனா அது உண்மை. இன்னைக்கு நைட் போய் நியூஸ் வாசிச்சீங்கன்னா, பிபிசி வாசிச்சீங்கன்னா இஸ்ரேல் டாபிக்ல இருக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இது நம்ம சொல்லிருக்கிறோம், நம்ம மற்ற விஷயங்கள் ரொம்ப ஆழமா தியானிச்சு பார்க்கட்டேன்னு கிருபேஸ்வரர், நாம் இந்த யுகத்தின் முடிவுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கோமா, கண்டிப்பா இஸ்ரேல் குறிச்ச விஷயங்கள் கூட அருமையா நிறைவேறிட்டு அங்க வந்துட்டு இருக்கும். சோ அப்போ இந்த ஒரு பாருங்க, உங்க கையில நம்ம ஜஸ்ட் ஒரு வேர்ல்டு மேப் கொடுத்துருக்கோம் தமிழ்ல, அது எத்தனையோ தேசங்கள் இருக்குது. இஸ்ரேல் நீங்களே கண்டுபிடிங்க, அவங்களுடைய சைஸ் நீங்களே கண்டுபிடிங்க, அவங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை நீங்களே பாருங்க. ஆனா அவங்க பத்தியெல்லாம் இன்னைக்கு நம்ம எதுவுமே சொல்லல, இது பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்க போற ஸ்டடீஸ்ல. சோ அவங்க பாருங்க, ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, மேப்ல மத்தியத்துல இருப்பாங்க இஸ்ரேல். தேவன் எப்படித்தான் அந்த தேசத்தை அமைச்சிட்டார்னா, எல்லா தேசங்களுக்கும் சென்ட்ரல்ல ஒரு புள்ளி மாதிரி தான் இருக்கிறாங்க. சுத்திதான் எல்லா ஜனங்களும் இருக்காங்க. வசனம் கூட என்ன தான் சொல்லுதுன்னா, அந்த நாள் நான் என்ன பண்ணுவேன், எருசலேமுக்கு விரோதமா எல்லாரையும் கூடி வர செஞ்சு அவங்க சுத்தத்தை வைப்ப சொல்றேன். சோ அது வரணும், அப்ப சுத்தி வைக்கணும் கூட அவசியம், எல்லாம் சுத்தியத்தான் அங்க இருக்கிறாங்க. சோ அப்போ இப்படி இருக்கிற ஒரு தேசத்தை ஏன் வந்துட்டு ஒரு 70 வருஷத்துக்குள்ள இவ்வளவு முறை தாக்குதல் பண்றாங்க, யார் தாக்குதல் நடத்துறாங்க, என்ன நோக்கம், சகோதர சகோதரிகளே யார் வந்து இதன தாக்குதல்கள் எல்லாம் பண்றாங்க, ஏவுகணை தாக்குதல் அப்படின்னா, நான் ஒரு சின்ன லிஸ்ட் தான் கொடுக்குறேன், அதுல நிறைய பேர் சொல்ல போறோம். இனிமேல் இந்த ஸ்டடியில இப்படித்தான் நான் பேசிட்டே இருப்போம், சில வாய்க்குள்ள நுழைய முடியாத பேர் தான் இருக்கும். ஆனா இஸ்ரேல் பத்தி அப்படித்தான் படிச்சானு வேற வழி இல்ல. நிறைய அமைப்புகள் தாக்குதல் செய்யறாங்க. முதல்ல வந்து பாலஸ்தீனியன்ஸ், பாலஸ்தீனியர்கள், இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இது மாத்திரம் தான் கேள்விப்பட்டிருப்போம். இஸ்ரேலுக்கு பிரச்சனை யார்தான், பாலஸ்தீனர்கள், அதுதான் கேள்விப்பட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபாட்டா, ஃபாட்டானா அது ஒரு தீவிரவாத அமைப்பு. குவைத் இருக்கு பாருங்க, குவைத், குவைத்தில் இருக்குது அந்த தீவிரவாத அமைப்பு ஃபாட்டா, ஃபாட்டா பண்றாங்க. ஹமாஸ், இனிமேல் இதெல்லாம் பார்க்க போறோம், இனிமேல் மைண்ட்ல இதுதான் இருக்க போகுது நமக்கு. ஏன்னா எல்லாரையும் குறிச்சு தீர்க்க தரிசனம் இருக்குது. ஹமாஸ் இவங்க வந்துட்டு சிரியா தேசம், ஈரான் தேசத்துல தலைமை செயகம் வச்சுட்டு அங்க இருந்து செயல்படுற தீவிரவாத அமைப்புகள் ஹமாஸ், ஹிஸ்புல்லா. ஹிஸ்புல்லா சொல்லும் போது இவங்க லெபனான், நான் சொல்ற தேசங்கள் உங்களுக்கு மேப்ல இருக்கும், ஜஸ்ட் இன்னைக்கு ஜஸ்ட் பாருங்க அவ்வளவுதான். இனிமேல் இந்த நாடுகள் பத்தி எல்லாம் ரொம்ப தெளிவா நம்ம பார்க்க போறோம், பார்க்க வேணும். அப்பதான் நடந்துட்டு இருக்கிற தீர்க்க தரிசனங்கள், நடக்க போற தீர்க்க தரிசனங்கள் நம்ம கவனிக்க முடியும். சோ ஹிஸ்புல்லா லெபனான்ல இருக்கிற இது, இஸ்லாமிக் ஜிஹாத் ஜோர்டான் லெபனான்ல இருக்குது, அல் குவைதா அது நமக்கு தெரியும். அல் குவைதா யாரு, யாருங்க அல் குவைதா, பின் லேடன் பரவாயில்ல, அது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அல் ஜிஹாத் ஈஜிப்ட்ல, இது மாதிரி நிறைய இருக்குது. இதுக்கு இதுக்கே ஒரு கிளாஸ் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். சோ யார் யார் இஸ்ரேலுக்கு விரோதிகளா இன்னைக்கு இருக்கிறாங்க, ஏன்னா வசனத்துல இருக்குது 15-20 விரோதிகள். சோ அவங்களை யார் யார் இவங்க நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா இவங்கள் வந்து எப்ப வருவாங்க, எதுக்கு வருவாங்க, தீர்க்க தரிசனம் எல்லாம் இருக்கு, பார்க்க வேண்டிய அவசியம். சோ அப்ப இவர்கள் எல்லாம் தான் பாருங்க, இவங்கெல்லாம் யாருன்னு உண்மையில சொல்ல போனா இஸ்ரேலை சுற்றி இருக்கிற அரபு தேசங்கள், அந்த அரபு தேசங்கள்ல இயங்கிட்டு இருக்கிற தீவிரவாத அமைப்புகள். இந்த அமைப்புகள் தான் ஷெடியூல் போட்டு ஒவ்வொரு நாளும் இஸ்ரேல வந்துட்டு தாக்கிட்டு இருக்கிறது நம்ம அங்க பாக்கிறோம். ஆனா என்ன ஆச்சரியம்னா, இவங்க எல்லாம் எதுக்காக இஸ்ரேல தாக்கணும், ஒரே ஒரு எய்ம், ஒரே நோக்கம், இஸ்ரேல் என்கிற தேசம் இந்த பூமியில இருக்கவே கூடாது. அவ்வளவுதான். லெபனான் ஒரு தேசம், சிரியா இன்னொரு தேசம், ஈரான் இன்னொரு தேசம், குவைத் இன்னொரு தேசம், ஈராக் இன்னொரு தேசம், எகிப்து இன்னொரு தேசம், சவுதி இன்னொரு தேசம், ஆனா இவங்க எல்லாமே ஒரு ஒரு அமைப்பு தீவிரவாத அமைப்புக்கு தீனி போட்டு இஸ்ரேல தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா ஒரே நோக்கம் தான், இஸ்ரேலுங்கிற ஒரு தேசமே இந்த பூமியிலேயே இருக்கக்கூடாது, அதை அழிக்கப்படணுங்கிறது தான் அந்த நோக்கமா இருக்குது. சோ இதெல்லாம் இப்ப நமக்கு கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒருத்தர் பத்தி மாத்திரம் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிட்டேன்னா, ஈரான் தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டர், நம்ம ஃபாரின் இருக்க பிரதேசம் எல்லாம் இவரை ரொம்ப கீனா கவனிச்சுட்டு இருக்கிறாங்க, ரொம்ப சீரியஸா கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தேவன் இஸ்ரேலுக்கு விரோதமா ஜனங்களை கொண்டு வருவதற்கு இந்த மனுஷனை பயன்படுத்துவா தான் நம்புறோம். ஏன்னா அவர் ரொம்ப தைரியமா சில அறிக்கை செய்யறார். என்ன செய்யறாருன்னா, நிறைய அவருக்கு இங்கிலீஷ்ல என்ன பேர்னா அக்யூசர் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேல சபிக்கிறவர் இவருக்கு பேர், இந்த பிரைம் மினிஸ்டருக்கு பேர். ஏன்னா அவர் எந்த மீட்டிங்ல பேசினாலும் இஸ்ரேல வந்துட்டு ரொம்ப சாதாரணமா சபிப்பார். இந்த அளவுக்குன்னா பாருங்க, அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, எனக்கு மாத்திரம் ஈரான்ல பெரிய அதிகாரத்தை கொடுத்தாங்கன்னா ஈரான்ல பாதியே வித்தாவது நான் இஸ்ரேல முழுசா என்ன பண்ணிடுவேன், அழிச்சிடுவேன். இப்ப நம்ம ஊர்ல தேர்தல் வாக்குறுதிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி இவர் கொடுத்த வாக்குறுதி நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு பிரைம் மினிஸ்டரா வரப்போறவர் இப்படி சொல்ல முடியுமா? ஆனா சொல்றார். என்ன ஆச்சு தெரியுங்களா, அவர் டைப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், அவரை செலக்ட் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கூட ஒவ்வொரு பேரும் இஸ்ரேல் பத்தி இப்படியே தான் சொல்லுவார். அதனால தான் அவர் இஸ்ரேல சபிக்கிறவர்னே அவருக்கு பட்ட பேரு அங்க வச்சிருக்கிறாங்க. என்ன ஆச்சரியம்னா, போன மாசம் 8ஆம் தேதி அவர் என்ன சொல்லிருக்காங்க தெரியுங்களா, நோ ரூம் ஃபார் இஸ்ரேல் இன் த மிடில் ஈஸ்ட். இது போன மாசம் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், போன மாசம் 8ஆம் தேதி சொன்னது. அதாவது மத்திய கிழக்கு பகுதியில இஸ்ரேல் என்ற தேசத்துக்கு இடம் இருக்க போவது இல்ல, நாங்க கொடுக்க மாட்டோம். சோ இந்த ஆட்டிடியூட்ல தான் அவங்க வந்து இந்த நோக்கத்துல தான் அவங்க செயல்பட்டு வருவதை நாம அங்க பாக்குறோம். சகோதர சகோதரிகளே, நேற்றைய நியூஸ் உங்களுக்கு நாம சொல்லலாம். நேற்று என்ன செய்தினா, அதாவது இந்த மாதம் 4ஆம் தேதி நேற்று யார் இந்த செய்தி கொடுத்தாங்கன்னா, ஐடி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்ஸ், அப்படின்னா இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படையின் புலனாய்வு துறை, அவருடைய அந்த புலனாய்வு துறையினுடைய சீஃப், அவர் என்ன ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறாருன்னா, சீக்கிரத்தில் ஈரான், சிரியா, ஹிஸ்புல்லா இந்த மூன்று இடத்துல இருந்து இஸ்ரேலுடைய மத்திய பகுதியின் மீது மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதல் இருக்கும். யார் சொல்லியிருக்கிறார், அந்த நாட்டு பாதுகாப்பு படையில இருக்கிற புலனாய்வு துறை. இன்டெலிஜென்ஸ்னா சாதாரண விஷயம் இல்ல, இன்டெலிஜென்ஸ் புலனாய்வு துறைனா சாதாரண விஷயம் இல்ல, பக்கா ரீட் பண்ண சீஃப் சொல்லியிருக்கிறாரு. இந்த மூன்று பகுதியிலிருந்து இஸ்ரேல ஏவுகணை மூலம் தாக்குவதற்கு அவங்க ஆயத்தமாயிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆச்சரியமான சூழ்நிலை இது நீங்க பாருங்க. சோ இப்ப நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம கொடுக்கறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ அதுல நீங்க கவனிச்சீங்கன்னா, சில தேசங்கள அடிக்கடி சொல்றோம், ஈரான், சிரியா, லெபனான், சவுதி, எகிப்து, நீங்க மைண்ட்ல வாட்ச் பண்ணுங்க, எல்லா வசனத்துக்குள்ள இருக்குது, நம்ம எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. சோ அப்ப சில உலக தலைவர்கள் பத்தி இனிமேல் பேச ஆரம்பிப்போம். பாலஸ்தீனியன் அத்தாரிட்டியினுடைய சீஃப், அப்புறம் இவருடைய சீஃப், ஈரானுடைய பிரைம் மினிஸ்டர், ஹிஸ்புல்லாவுடைய சீஃப், இப்படி நிறைய புது புது பேரு, புது புது மனிதர்கள் கூட நம்ம பார்க்க போறோம். ஏன்னா தேவன் அவருடைய திட்டங்கள் இந்த மனுஷங்கள் வச்சு தான் செய்யறார். சோ இதெல்லாம் நம்ம இனிமேல் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விசேஷமான பகுதிகளாக அங்கே இருக்கு. ஆனா இது நேற்றைய செய்தி, இந்த ஒரு செய்தி என்ன ஆச்சரியம் பாரு. சோ மூணு தேசமும், ஆனா அந்த நியூஸ் வந்துட்டு இஸ்ரேல் எப்படி கொடுக்கறாங்க தெரியுமா, ரொம்ப சாதாரண நியூஸ் அவ்வளவுதான். மூணு இடத்துல இருந்தே தாக்குவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். நம்மளால என்ன பண்ணிடுவோம், உடனே பயப்படுவோம் இல்லைங்களா. ஆனா இஸ்ரேலுக்கு, ஏன்னா இஸ்ரேல் நம்ப சொன்னமே, அவங்க உருவானதுல இருந்து இது வரைக்குமே 150 தாக்குதல்கள் அவங்க மேல, அதுல எவ்வளவு சில பெரிய பெரிய யுத்தங்கள், அதெல்லாம் வசனங்கள் இருக்கிறது, நம்ம தொடர்ந்து அதான் பார்க்க போறோம். சோ அப்போ அந்த மாதிரி அவங்க ரொம்ப சாதாரணமா அவங்க சொல்றாங்க சில விஷயங்கள், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு 2-3 வருஷத்துக்கு நான் சில ஹிஸ்டரி தான் பேசுறேன் உங்களுக்கு கேட்டேன், சில ஃபேக்ட்ஸ் நீங்க இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கணும். அதுக்காக இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷமா ஈராக் போய் அடிச்சது,
4 வருஷம்.
சோ சில வருஷங்களுக்கு முன்னாடி ஈராக், அது ஒரு அரபு தேசம், அங்க வந்துட்டு அணு உலை, ஆட்டம், நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பிளான்ட், அணுவை வந்துட்டு பக்குவப்படுத்தக்கூடிய, அணு ஆயுதம் செய்வதற்கு அணுவை, யுரேனியம் பக்குவப்படுத்தக்கூடிய ஆலை வந்து கட்டினாங்க. சோ இந்த அரபு தேசங்களுக்கெல்லாம் அல்கைதா கூட தொடர்பு இருக்கு. சோ இவங்களுக்கு அணு ஆயுதம் கிடைச்சதுன்னா அது யார் கைக்கு மாறும், தீவிரவாத அமைப்புகளுக்கு மாறிடும். இவங்க எல்லாருடைய டார்கெட் இஸ்ரேல். சோ இந்த விஷயம் யாருக்கு ரொம்ப சீரியஸ்னா, இஸ்ரேலுக்கு ரொம்ப சீரியஸ். சோ அப்போ எவ்வளவோ உலக நாடுகளின் மூலம் எச்சரித்து பார்த்தாங்க, ஈராக் வந்து கேட்கவே இல்லை. ஐநா சபை கூட எச்சரிச்சது, ஈராக் கேட்கவே இல்லை. அவங்க வாட்டுக்கு அந்த அணு உலை கட்டிட்டு செய்திட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் என்ன நியூஸ்னா, இஸ்ரேல் ரெண்டு போர் விமானம் நேரா ஈராக்கு போய் அந்த அணு உலை இருந்த இடமே தெரியாம முற்றிலுமே அழிச்சிட்டு இறக்கம் ஆயிட்டாங்க. சோ அதுல இருந்து இது வரைக்கும் ஈராக்ல இன்னும் அது வரவே அங்க இல்ல. ஆனா ரொம்ப சாதாரணமா செய்து முடிச்சிட்டாங்க. ஆனாலும் உலக நாடுகள் ரொம்ப கேள்வி மேல கேள்வி, பதிலே பேசல ஈராக். ஆனா ஈராக்னுடைய சூழ்நிலை அவ்வளவு, இன்னைக்கு ஈராக் மாத்திரம், அதாவது மற்ற நாடுகள் வந்து ஆயுதங்களை கீழே போட்டுட்டா சமாதானம் வரும், ஆனா ஈராக் வந்துட்டு ஆயுதத்தை கீழே போட்டா ஈராக்ங்கிற தேசமே இல்லாம போயிடும். அதுதான் இன்னைக்கு இஸ்ரேலினுடைய அந்த சூழ்நிலை. சோ அவங்க கண்டிப்பா அதெல்லாம் செஞ்சுட்டே தான் ஒரு தேசமா இருக்கணும்னாவே கையில கண்ணு எடுத்தாங்க, குழந்தைங்க முழக்கம், இல்லாட்டி அந்த தேசம் இருக்காது. அப்படித்தான் இன்னைக்கு அவங்களுடைய சூழ்நிலை. ஆனா என்ன ஆச்சரியம்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி சகோதர சகோதரிகளே, அதே போல ஈரான் கூட, ஈரான் தேசம் கூட சொன்னமே, ஒரு பிரைம் மினிஸ்டர் மஹ்மூத் அஹ்மதி நசார், அதுதான் அவருடைய பேர், அவர் தான் ஈராக்க ஈரான் பண்ணிக்கணும் இஸ்ரேல் எப்பயுமே சபிக்கிறவர். சோ அஹ்மதி நிஜாத் அவருடைய தேசத்துல அவரு கூட அணு ஆலை வந்துட்டு அவர் வச்சுட்டார். சோ அதுக்காக எல்லாரும் எதிர்த்தாங்க. இஸ்ரேல் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிடுச்சு, ஈரான் கூட அணு ஆயுதம் ஏற்படுத்திட்டு இருக்காங்க, அது வந்துச்சுன்னா ரொம்ப ஆபத்து, ரொம்ப முக்கியமா இஸ்ரேலுக்கு. சோ இப்போ நீங்க நியூஸ் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு 2 மாசம் என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு, அமெரிக்கா வந்துட்டு எல்லா நாடுகளும் சேர்ந்துட்டு ஈராக், ஈரான் மேல முழு பொருளாதார தடை இருக்குது. யாரும் இப்ப தொடர்பு வச்சுக்கிறதுல, யாரு கூட, ஈரான் தேசத்து கூட எல்லாம் கட்டை எடுக்கிறாங்க. ஆனா அஹ்மதி நிஜாத் என்ன பண்ணார் தெரியுங்களா, எங்க மேல பொருளாதார தடையா போடுற, நான் ஒரு பிளான்ட் தான் வச்சேன், ஒரு அணு ஆலை தான் வச்சேன், இப்ப நான் 10 ஆலை வைக்கிறேன், அவர் ப்ராக்ரஸ் பண்ணிட்டாங்க. ஆனா என்ன நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுன்னா சகோதர சகோதரிகளே, ஈரான் இந்த முறை எதுவுமே பண்ண, மன்னிக்கணும், இஸ்ரேல் இந்த முறை ஈரான் எதுவுமே பண்ணல. ஆனா ஈராக் என்ன பண்ணாங்க சொன்னா, நான் போய் டெமாலிஷ் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா இந்த முறை எதுவுமே பண்ணல, ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா போன வார கன்வென்ஷன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நியூஸ், என்ன நியூஸ்னா, ஈரானுடைய அந்த அணு ஆலைகள்லாம் இருக்கு பாருங்க, அதை கட்டுப்படுத்துற கம்ப்யூட்டர்ஸ்ல ஒரு வைரஸ் வந்துச்சு, கிட்டத்தட்ட 6000 கம்ப்யூட்டர் அஃபெக்டட். ஆனா நியூஸ் என்னன்னா, அது சாதாரண வைரஸ் தான், வைரஸ்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, கம்ப்யூட்டர்ல வைரஸ்னா அப்படியே செயல இருந்து போயிடும், சாதாரண வைரஸ் தான், பிரச்சனை இல்ல, அதை சரிப்படுத்திடலாம். அப்போதே நியூஸ் நம்ம கன்வென்ஷன் கிளம்பி போயிட்டோம், 2-3 நாள் கன்வென்ஷன் வந்து ரிட்டர்ன் ஆயிட்டு, நேற்று வந்து நியூஸ் பார்த்தா அந்த நியூஸ் என்னவா மாறி இருக்குன்னா, அந்த வைரஸ் கிட்டத்தட்ட 6-7 லட்சம் கம்ப்யூட்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணிருக்குது. அந்த வைரஸ் நினைச்ச மாதிரி சாதாரண வைரஸ் கிடையாது. அந்த அவர்கள் இந்த 10 அணு ஆலைகள் செய்ய போறாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அது ஒரு 2 மாசத்துல செய்யணும்னு நினைச்சது, இனி எப்பதான் செய்வாங்கன்னு சொல்ல முடியாத சூழ்நிலை அங்க உருவாயிருக்குது. ஏன்னா இந்த வைரஸ் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு உண்டு பண்ணிருக்குது. இப்போ ஈரானுடைய சந்தேகம் என்னன்னா, இது கண்டிப்பா அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் தான் அனுப்பிச்சிருக்கணும் சொல்றாங்க. ஆனா இஸ்ரேலை பத்தி எங்கேயுமே எதுவுமே அங்க பேசல. நேற்று நியூஸ் ரொம்ப அருமையான நியூஸ் என்னன்னா, அந்த வைரஸ் பேரை நல்லா ஆராய்ந்து பார்த்தா பேர் யார் பேர் வருது தெரியுங்களா, எஸ்தர் ராணி இருக்காங்க இல்லைங்களா, எஸ்தர் முர்தெகாய், எஸ்தர்லாம் நம்ம படிக்கல இல்லைங்களா, எஸ்தர்னுடைய பேர் வருது. ஏன்னா எஸ்தர் யாருன்னா இஸ்ரேல் ஜனங்களை ஒரு வினோதமான சூழ்நிலை ஆபத்துலேருந்து என்ன பண்ணாங்க, காப்பாத்தினவங்க. இந்த பேரை பார்த்தோன்னே இப்ப இவங்களுக்கு அமெரிக்கா விட்டுட்டாங்க, முழுக்க முழுக்க யார டார்கெட் பண்றாங்கன்னா இது வந்து இஸ்ரேல் தான் செஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் இஸ்ரேல் ரொம்ப சைலண்ட், எதுவுமே பேசுறது இல்ல அவங்க. நமக்கு என்ன ஆச்சரியம்னா என்னடா இந்த ஒரு தேசத்துல இப்படி வந்துருச்சு, ஈரான் இஸ்ரேல் சும்மா இருக்குன்னு பார்த்தா. ஆனா இதெல்லாம் உறுதியாகல, இது இஸ்ரேல் நான் சொல்ல வரல சகோதர சகோதரிகளே, ஆனா இந்த வரைக்கும் நடக்கிற அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படித்தான், இது கண்டிப்பா இஸ்ரேல் தான் செஞ்சிருப்பாங்க என்று நேற்றைய செய்தி வரைக்குமே அங்க இருக்கு. சோ இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, சாதாரண விஷயங்கள் இல்ல, ஒரு மிகப்பெரிய காரியங்கள் நம்மை சுற்றி அங்க வேத தீர்க்க தரிசன வசனங்களின் படி நடந்து கொண்டு இருக்கிறத நாம் அங்க பார்க்கிறோம். சோ இப்போ இந்த மூன்று தேசங்கள் கூட அவங்களை தாக்க போறதா செய்தி, ஒருவேளை தாக்கணும் என்ன ஆகும் நினைக்கிறீங்க, அமெரிக்கா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இஸ்ரேலுக்கு? ஏன்னா பொதுவா எப்பொழுதுமே யார் சப்போர்ட் இஸ்ரேலுக்கு, எல்லா விஷயத்திலயுமே அமெரிக்கா சப்போர்ட்டு, நம்ம கூட அப்படித்தான் நினைச்சோம். பட் இன்னைக்கு 12:00 என்ன நியூஸ்னா ரொம்ப ஆச்சரியம், இஸ்ரேலுக்கு ஒருவேளை ஈரான் வந்துட்டு இஸ்ரேல தாக்குச்சுன்னா அந்த விஷயத்துல இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எந்த ஒரு உதவியும் செய்யாது. இன்னைக்கு 12:30 ஷாக்கிங் நியூஸ் இது, ஜஸ்ட் சும்மா நம்ம அப்டேட் பண்ணுவோம் நியூஸ் அப்படின்ட்டு பார்த்தா திடீர்னு ஒரு ஒரு புள்ளி விபரம், அதுல ஒரு கணக்கெடுப்பு, அதுல என்ன வருதுன்னா அமெரிக்கா இன்னைக்கு இதுக்கு மேல ஒருவேளை ஈரான் வந்துட்டு இஸ்ரேல தாக்குச்சுன்னா எந்த உதவியும் செய்யாது. ஆனா செய்யணுங்கிற அவசியம் இல்லவே இல்லை, ஏன்னா இஸ்ரேல் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாமான சகோதர சகோதரிகளே, இது எல்லாமே சில சூழ்நிலைகள். அது மாத்திரமில்ல, அந்த எருசலேம் தேவனுடைய நகரம், அந்த நகரத்தை மூணு மதத்துக்கும் அது பொதுவா இருக்குது, அதை பொதுவா மாத்திடுங்க, அதை உங்க கண்ட்ரோல் இருந்து மூணு தேசத்தின் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருங்க. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா நிர்பந்தம் கொடுக்குது, ஆனா இதுவரைக்கும் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் அதுக்கு ஒத்துக்கல, நெட்டன்யாகு அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, அதனால பிரச்சனைகள் போகுது, அப்புறம் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. சோ இதெல்லாமே இன்னைக்கு நடக்கிற சில கரண்ட் அஃபயர்ஸ். இன்னைக்கு இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப தீவிரமா நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள். ஆனா கூட நான் ரொம்ப மேலோட்டமா தான் சொல்ல முடியும், அவ்வளவுதான் சொல்லியிருக்கிறோம், சொன்ன ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம உள்ள போய் பார்க்க வேண்டியது அங்க இருக்கு. ஆனா சகோதர சகோதரிகளே, இது எல்லாம் குறிச்சு வசனங்கள் என்ன சொல்லுது? சத்தியர்க தரிசனங்கள் இருக்கானா? கண்டிப்பா இருக்கு. இப்ப நாம 48 இது வரைக்கும் என்னென்ன நடந்துட்டு சும்மா மேலோட்டமா சொன்ன விஷயங்கள் தான். வேதத்துல சங்கீதம் 83 முழுவதும் இருக்கு. சோ சங்கீதம் 83 இஸ்ரேலர்களுக்கும் அரபு தேசங்களுக்கும் நடக்கிற அல்லது நடக்க போற யுத்தத்தை குறிச்சு தீர்க்க தரிசனமா சொல்லுது. கிட்டத்தட்ட அந்த 10 சொல்லப்பட்டிருக்கு. அந்த 10 வசனம் வாசிங்க, நீங்க 2 மாத்திரம், மட்டும் 4 5-7 வாசிங்க.
இப்படி ஏதோமின் கூடாரத்திலும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேவலரும் அமோனியரும் அமிலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து
உங்களுக்கு நம்ம பிப்ளிக்கலா காமிக்கிறோம். ஆனா இப்போ தற்போதைய நிலவரத்துல சில தேசங்கள் சொன்னால ஈரான், ஈராக், சவுதி, இப்படி எல்லாம் சில விஷயம் சிரியால சொல்றோம். சரி, இப்போ இங்க இந்த 83 சங்கீதம் ரொம்ப முக்கியமான சங்கீதம். இது இப்போ நம்ம பிரதேசம் நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோம்னா, நம்ம சகோதரர்கள் எல்லாருமே இது நிறைவேறிச்சா, நிறைவேறிட்டு இருக்குதா, நிறைவேறுமா கேள்வியில நிறைவேறிடுச்சுங்கிறத எடுத்துடுங்க. நிறைவேறிட்டு இருக்கணும் அல்லது இனிமேல நிறைவேறணும், அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். ஆனா நம்ம தீர்க்கமா கவனிக்கணும். ஆனா இது பத்தி சில சப்ஜெக்ட்ஸ் நம்ம கேட்டுக்கலாம், ஆனா அது அந்தந்த டைம்குரிய சப்ஜெக்ட். இந்த மாதிரி தீர்க்க தரிசனங்கள் பற்றின சப்ஜெக்ட்ஸ் ஒரு பாயிண்ட்ல பார்த்து விட்டுற முடியாது. ஏன்னா அந்த நாளுக்கு என்ன வெளியா இருக்குதோ அதுதான் அன்னைக்கு வந்திருக்கும். ஆனா அது நிறைவேறுவதற்கு அனுதினமும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். சோ இப்ப நம்ம ஒரு வேலை இது வந்த தீர்க்க தரிசனம் இப்ப நடந்துட்டு இருக்குதா, இல்லை இனிமேல் தான் நடக்குமா அப்படின்னா, அந்த தேசங்கள்ல யாரு இன்னைக்கு அந்த 10 யாரை குறிக்கிறாங்க, பைபிள் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 10 எந்த தேசத்துக்காரங்க, எந்த காரணத்துக்காரங்க இஸ்ரேல வந்துட்டு முற்றிலுமே தள்ளி போடணும்னு நினைக்கிறாங்க, அது இப்போ எந்த அளவுக்கு நிறைவேறிட்டு இருக்குது, நம்ம ரொம்ப ஆழமா போய் அங்க ஆராய்ச்சி பண்ணணும். சோ அதே போல இன்னும் முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் எசேக்கியேல் 38:39. அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது அர்மகதோன் யுத்தம் எப்படி வரும்னா, கோகு மாகோகு இஸ்ரேலுக்கு விரோதமா வடக்கு திசையில இருந்து வருவான் இல்லைங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ இந்த கோகு மாகோகு இஸ்ரேல் மேல படையெடுக்கிறது வடக்கு திசையில இருந்து, நார்த் சைட்ல இருந்து அவர் வருவான். சோ சங்கீதம் 83 ஒரு யுத்தம், எசேக்கியேல் 38:39 இன்னொரு யுத்தம். இப்ப இந்த ரெண்டு யுத்தம் எப்படி நடக்கும் பாருங்க. இப்பதான் உங்களுக்கு சில விஷயங்கள் மனசுக்கு வரும். அப்போ ரெண்டு யுத்தங்கள் பத்தி ரெண்டு அதிகாரங்கள் பேசுது. இப்ப இந்த ரெண்டு யுத்தங்கள் இனிமேல் தானா அப்படின்னா, அப்போ சீரியஸா புரிஞ்சுக்கணும். அப்போ சபை மகிமை அடையிறது, ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறது, இந்த காலகட்டங்களுக்குள்ள இது ரெண்டு யுத்தம்னா அந்த ரெண்டு யுத்தமும் வரும். அதுல எது முன்னாடி எது பின்னாடி அது கூட நாம் யோசிக்கணும். அதுல யார் யார் கலப்பாங்க அது கூட நாம் சிந்திக்கணும். அப்போ ஒருவர் யுத்தத்தினுடைய நோக்கம் என்ன அது கூட பார்க்கணும். கண்டிப்பா இப்ப நம்ம உங்களுக்கு சுருக்கமா சொன்னா ரெண்டுமே ஒரே யுத்தம் இல்ல. ஏன்னா சங்கீதம் 83 தனி, எசேக்கியேல் 38:39 தனி, ரெண்டுமே ஒரே ஒரே சம்பவத்தை, அதாவது அர்மகதோன் குறிக்கிறதாக சிலர் சொல்லலாம். அப்படி இருக்கிற கிளவே இல்ல, அது கூட நம்ம பாக்குறோம். நான் இன்னைக்கு ஜஸ்ட் உங்களுக்கு டிப்ஸ் தான் கொடுக்கறோம். இஸ்ரேல் குறிச்சு இன்னும் நம்ம தீர்க்கமா பார்க்க வேண்டிய வசன பகுதிகள் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கறோம். தயவு செஞ்சு ஒருவேளை இந்த பகுதிகள் குறிச்சு நீங்க படிக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா படிச்சுட்டு வாங்க. ரெஃபரன்ஸ் இல்ல, கமெண்ட்ஸ் இல்ல, புது ஆர்டிகல்ஸ் இல்ல, படிச்சுட்டு வாங்க. அது நம்ம ஆராய்ந்து பார்க்கறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சங்கீதம் 83, எசேக்கியேல் 38:39. ஆனா இதுதான் இனிமேல் நிறைவேறும். ஒரு வகையில சொல்ல போனா நாம ரொம்ப பேசிக்ல இருந்து ஏன் ஆரம்பிக்கிறோம்னா, இந்த இரண்டு சம்பவத்தை இறுதியா தீர்க்கமா புரிஞ்சுக்கொள்ற ஒரே நோக்கம் தான். இந்த ரெண்டு அதிகாரத்தை நம்ம சரியா புரிஞ்சுட்டு ஒருவொருத்தரும் தங்களுடைய விசுவாசத்துக்கான காரணத்தை முன்வைக்கிற அளவுக்கு புரிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பா 1948 இஸ்ரேல வாட்ச் பண்ண வேண்டியது அவசியம். அவங்களை ஒவ்வொரு காலத்திலையும் யார் எதிர்த்திருக்கிறாங்க, எப்படி எதிர்த்திருக்கிறாங்க, எதுக்காக எதிர்த்திருக்கிறாங்க, இதெல்லாம் கவனிச்சுட்டே வந்தா தான் கண்டிப்பா இனிமேல் கூட அவங்களை யார்தான் எதிர்ப்பாங்க, எதுக்குத்தான் எதிர்ப்பாங்க, எப்பதான் எதிர்ப்பாங்க நம்ம புரிஞ்சுக்க முடியும். சோ அந்த எதிர்ப்புகள்லாம் இஸ்ரேல் எப்படி செயல்பட்டுச்சோ அதெல்லாம் கவனிச்சா தான் இனிமேல் வரக்கூடிய எதிர்ப்புகளையும் இஸ்ரேல் வந்து அங்க சமாளிக்கும். இது நாம அங்க புரிஞ்சுக்கணும். சோ இந்த ரெண்டு முக்கியமான தீர்க்க தரிசனங்களை நோக்கி தான் நம்முடைய இந்த ஒரு சின்ன ஒரு பிரயாசம் அங்க இருக்கும். கண்டிப்பா தேவன் அங்க நம்ம அதுக்குள்ள வழி நடத்தணும் சகோதர சகோதரிகளே. சோ ஆனா இன்னைக்கு இது மாத்திரம் நாம் உங்களுக்கு அங்க சொல்கிறோம். ஆனா பொதுவா நம்முடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, நம்ம புரிஞ்சுக்கொண்டது அடிப்படை சத்தியத்துல 37 அதிகாரம் எசேக்கியேல் பத்தி பாப்போம் இல்லைங்களா, அந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு, வேலி ஆஃப் தி போன்ஸ். சோ அந்த எலும்புகள் இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் கூடி ஒரு பெரிய சேனையா எந்திரிச்சு நின்னாங்க அப்படின்னா, சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனம் ஒன்னா சேர்ந்து ஒரு தேசம் ஆகும், முடிஞ்சு போச்சு அப்படிதான் நம்ம நினைச்சிருக்கிறோம். ஆனா கண்டிப்பா அது இன்னுமே முழுசு நிறைவேறல. சோ தேசம் உருவாயிச்சு, ஆனா இஸ்ரேல் உலகம் முழுக்க சிதற போன இஸ்ரேல் ஜனங்கள் கண்டிப்பா என்ன ஆகணும், யூதர்கள் இஸ்ரேலுக்கு திரும்பியே ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு கொடுத்துட்ட அந்த வாக்கு தத்துவத்துல ரெண்டு பாகம் இருக்கு. வசன வாசிங்க நீங்க எசேக்கியேல் 37 அதிகாரம் 12 வசன வாசிங்க. உங்களை இஸ்ரேல் தேசத்துக்கு என்ன பண்ணுவேன், சோ வர பண்ணுவேன். சோ தேவனுடைய அந்த வாக்குறுதியினுடைய முதல் பாகம் என்னன்னா, சிதறடிக்கப்பட்டு உலகம் முழுக்க போயிருக்கிற யூதர்கள் முதலாவது என்ன ஆகுங்க, எல்லாருமே இஸ்ரேலுக்கு வந்து சேரணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அவங்களுடைய கேதரிங் இருக்குது, அவர்களை கண்டிப்பா கூட்டி சேர்க்க போறணும். 1948 ஒரு தேசமா அவங்க உருவாக போது பாப்புலேஷன் 6 லட்சம் மீதர்கள் தான் கிட்டத்தட்ட அங்க இருந்தாங்க, அவ்வளவுதான் இருந்தாங்க, அதுக்கு மேல இல்ல. ஆனா இப்போ கிட்டத்தட்ட 6 கோடி யூதர்கள் அவங்க வந்திருக்கிறாங்க. அப்ப ஒரு 62 வருஷத்துக்குள்ள என்ன ஆயிருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்கள் அங்கிருந்து வந்துட்டே இருக்கிறாங்க. ஆனா இன்னும் கூட என்ன சொல்ல முடியாதுன்னா, இஸ்ரேல்ல எல்லா இவர்களும் வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் இஸ்ரேல் கடத்தப்படியா அமெரிக்காவில மாத்திரம் கிட்டத்தட்ட 5 கோடி யூதர்கள் இருக்கிறாங்க. இப்ப அமெரிக்காவில் இருக்கிற 5 கோடி யூதர்கள் எங்க ஷிப்ட் ஆகவே ஆகணும், போகவே ஆகணும். ஆனா ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்குது. அதற்கப்புறம் சொல்ல பிரான்ஸ்ல ஒரு 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க பிரான்ஸ்ல, கனடால ஒரு 4 லட்சம், இங்கிலாந்துல ஒரு 3 லட்சம். இது மாதிரி சின்ன சின்ன தேசங்கள்ல வந்து லட்சக்கணக்கில் யூதர்கள் இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப பெரும்பான்மை எங்க இருக்கிறாங்கன்னா அமெரிக்காவில், கிட்டத்தட்ட 5 கோடி யூதர்கள் இருக்கிறாங்க. சோ இப்ப இவர்கள் எல்லாம் என்ன ஆகணும்னா, இன்னும் எங்க போகல, இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போகல. ஆனா இஸ்ரேல் தேசத்துக்கு போகணும். சோ இது கூட நம்ம கவனிக்கணும். சோ இஸ்ரேல் இந்த யூதர்கள் உலகத்தில் உலகத்தின் மற்ற பகுதிகள் இருந்து இஸ்ரேலுக்கு போய்கொண்டுட்டு இருக்கிறாங்க, போயாகணும். என்ன பேசிட்டு இருக்கோம் தெரியுங்களா? ஒருவேளை சபை நிறைவடைறதுக்குள்ள சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணி ஆகணும், பார்த்தே ஆகணும், நிறைவேறி ஆகணும். சோ அதன் மூலம் அதுக்கு மேல நம்ம கவனம் செலுத்தவங்களா இருக்கணும். அதுதான் விஷயம். இவ்வளவு மேட்டர் இருக்குது, இவ்வளவு விஷயங்கள் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நிறைவேற காத்திருக்குது. ஆனா நிறைவேறணும் எப்போனா அந்த கண்ணுக்கு தெரிகிற பாகமே பூமியில ஸ்தாபிக்கப்படுறதுக்கு முன்னால். ஆனா இதெல்லாம் நிறைய விஷயங்களா இருக்குது, ரொம்ப காலம் எதிர்பார்க்க வேண்டாம். அது தேவன் ரொம்ப சீக்கிரத்துல செஞ்சிடுவார். அதிகமான யூதர்கள் ரஷ்யாவில தான் இருந்தாங்க, அமெரிக்காவோட ரஷ்யாவில தான் இருந்தாங்க. என்ன பண்ணார் தேவன்? கிபி 80ல கம்யூனிசம் விழ வச்சார். ரஷ்யா 62 நாடா புரிஞ்சிச்சு. இருந்த யூதர்கள் எல்லாம் போயிட்டான் எங்க, இஸ்ரேல். அமெரிக்காவுக்கு அது மாதிரி வரும், சீக்கிரத்துல வரும், கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு பெரிய அட்டாக் அமெரிக்காவுக்கு இருக்கும். ஏன்னா அங்க 5 கோடி யூதர்கள் அவங்க எங்க போனோம், இஸ்ரேல் நோக்கி அங்க போகணும். ஆனா இதெல்லாம் நான் மேலோட்டமா தான் சொல்றேன். ஏன்னா சகோதர சகோதரிகளே, இந்த விஷயங்களை நம்ம கண்காணிக்கணும். அதுதான் அதனுடைய நோக்கமா தான் நம்ம ஒருவேளை தேவ கிருபையில் இந்த ஒரு ஸ்டடி நம்ம ஆரம்பிக்க வேண்டும் என்று நம்ம வாஞ்சிட்டு இருக்கிறோம். சோ நெக்ஸ்ட் இன்னொரு வசனம் வாசிங்க, அதுல 14வது வசனம். இது ஒரு பாகம். நான் உங்களை என்ன சொல்றார், உங்கள் தேசத்துல வைப்பேன். இது ரெண்டாவது பாகம். சோ முதல்ல அவங்களை உலகம் எங்கும் இருந்து கூட்டி சேர்த்துருவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவார்னா, அவங்களுக்கு அவங்களுடைய தேசம் கொடுப்பார். அவங்களுடைய தேசம்னா யாருடைய தேசம்? இஸ்ரேல் தேசம்னா யாருடைய தேசம்? நியாயமா இஸ்ரேலுக்கு தேசம் கொடுக்கும்போது யாரு கிட்டத்தான் முதல்ல ஓபன் பண்ணிட்டார்? வாக்கு தத்தம் பாத்தீங்களா? ஆனா ஒரு சின்ன கேள்வி, ஆபிரகாம் கிட்ட வாக்கு தத்தம் பண்ண தேசத்துல இப்ப இஸ்ரேல் இருக்கிறாங்க இல்ல? ஆபிரகாம்க்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ண தேசம் ரொம்ப பெருசு, அதுவும் பாக்கணும். நாம வாக்கு தத்தத்தின்படி எங்க இருந்து எது வரைக்கும் இஸ்ரேலுடைய நிலம் கண்டுபிடிக்கணும். நாம இன்னைக்கு இஸ்ரேல் இருக்குது இத்தனும் இந்த மேப்ல பாக்க முடியுதா? அவனால பார்க்கவே முடியல. ஆனா ஆபிரகாம்க்கு வாக்கு தத்தத்துக்கு போட்டா இன்னும் சில தேசங்கள் எல்லாம் இஸ்ரேலுக்குள்ள வரும். உங்களை முதல்ல தேசத்திலிருந்து உலகத்திலிருந்து தேசத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, உங்கள் சொந்த வாக்குத்தத்த தேசத்துக்கு உங்களுக்கு நான் கொடுப்பேன். சோ செகண்ட் பார்ட் என்னன்னா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினப்படியே அந்த முழு தேசத்தை இஸ்ரேலுக்கு கொடுப்பான். ஆனா இன்னைக்கு அந்த முழு தேசம் இஸ்ரேல் கையில இல்ல, அதுல ஒரு பாகம் தான் இருக்கு. அதுக்குள்ளே கூட அரபு தேசத்து ஜனங்கள் வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, மற்ற இடங்களை அரபு தேசங்கள் கைப்பற்றி இருக்குது. சிம்பிளுங்க, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பூமியை மேப்ல பாத்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு கிளியரா தெரியும், நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த யுத்தம் யார் யார் கூட வரணும். சிம்பிள். ஏன்னா அது தேவன் இஸ்ரேலுக்கு வாக்கு தத்தம் பண்ணிருக்கிறாருன்னா அது யாருக்கு தான் போய் சேரணும்? இஸ்ரேலுக்கு தான் போய் சேரணும். ஆனா அது இப்ப வேற ஒருத்தர் கையில் இருக்குன்னா அவர்கிட்ட இருந்து தேவன் என்ன பண்ணுவார், அந்த தேசத்தை பிடுங்கிட்டா இஸ்ரேலிட்ட கொடுப்பார். பிடுங்கலாம்னா அங்க கண்டிப்பா ஒரு யுத்தம் இருக்கணும் இஸ்ரேலுக்கும் அந்த தேசத்துக்கும். அப்போ வசனங்களுக்குள்ள போனோம்னா நமக்கு தீர்க்க தரிசனங்கள் ரொம்ப தெளிவா கண்களுக்கு முன்பு அங்க விரியும். அதுதான் விஷயம். இப்ப இதெல்லாம் நம்ம இனிமேல் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த தேசம் கூட தேவன் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ இது ஒரு பொதுவான பார்வை, ஜனங்கள் எல்லாம் அந்த தேசத்துக்கு கூட்டி வரப்பட்டு அந்த தேசம் முழுவதும் அவங்களுக்கு கொடுக்கிற விஷயத்துல தான் எல்லா உலகத்தினுடைய பெரிய பெரிய பிரச்சனைகள் இன்னைக்கு அடங்கியது. இது குலதான் இன்னைக்கு உலகத்தினுடைய ஹெட்லைன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. என்னென்னலாம் நடக்குதோ இந்த ரெண்டு விஷயங்கள் நிறைவேறுவதற்காகத்தான் அங்க நடக்க சகோதர சகோதரி. அதனால் நீ வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு அனுமதி எப்படி இருக்குன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் பார்க்கலாம், அது கூட ஆல்டர்னேட்டிவ் செவ்வாய்க்கிழமை. ஒருவேளை ஜபத்தோடு இந்த ஒரு பிரயாசம் நாம் ஏற்படுத்தலாம். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு நிறைய புரியாட்டி நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு ஜஸ்ட் உங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை காண்பிக்கிறதுக்காக பேசியிருக்கோம், சில விஷயங்களை எடுத்துட்டு. ஆனா ரொம்ப பேசிக்ல இருந்து நம்ம உள்ள நுழைய போறோம் சகோதர சகோதரிகளை. ஆனா நிறைய சில புது விஷயங்கள் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. முதல்ல இஸ்ரேல் குறிச்ச தீர்க்க தரிசனத்தை அப் டு டேட் நாம புரிஞ்சு வைக்கணும்னா இந்த உலகத்தினுடைய என்ன சொல்லலாம் அது நடக்கிற காரியங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்ல அப் டு டேட்டா இருக்கணும். நாம் யார் யார் எந்தெந்த தேசம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எந்தெந்த தலைவர்கள் என்னென்ன மாதிரி பேசுறாங்க கொஞ்சம் நாம புரிஞ்சுக்கணும். நிறைய உலகத்தை பத்தி நாம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு ஒரு மேப் உங்க கையில கொடுத்துருக்கோம், கண்டிப்பா ஸ்டடிஸ்ல இன்னும் நிறைய மேப்ஸ் நமக்கு ஹேண்ட் அவுட்டா கையில வரும். சோ ஒரு ஒரு தேசம் அதனுடைய இந்த தேவ திட்டத்துல அவங்களுடைய பங்கு நாம அங்க பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கும். சோ கடந்த நாட்கள்ல நம்ம வந்துட்டு ஸ்பிரிச்சுவலா ஸ்டடி பாத்துருக்கிறோம், குரோனாலஜின்னு எடுத்த ஒரே கணக்கா போட்டுருக்கோம். ஒரு வேலை இஸ்ரேல் ஸ்டடி எப்படி இருக்கும்னா ஒரு ஹிஸ்டரி அண்ட் ஜியாகிரபி மாதிரி தான் இருக்கும். நிறைய சரித்திரம் பார்க்கணும், அப்புறம் நிறைய புவியியல் பார்க்கணும், எந்தெந்த தேசம் எங்கெங்க இருக்கு, யார் யார் என்னென்ன தலைவர் என்னென்ன பண்றாங்க. சோ அப்ப கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் கூட பார்க்கணும். சோ இது கொஞ்சம் ஒருவேளை இதனால தான் இந்த டாபிக் யாரும் நம்ம அதிகமா இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது. ஆனா தேவனுடைய ஞானம் போதும் நமக்கு, ரொம்ப எளிமையா நம்ம பார்க்கலாம். என்ன விஷயங்கள் முக்கியமா பார்க்கணுமோ அதை மாத்திரம் பார்த்து அதை வசனங்களோடு ஒப்பிட்டு தீர்க்க தரிசனங்கள் நம்ம புரிஞ்சு கொள்வதற்கு முயற்சிடுவோம். ஆனா சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் இப்படித்தான் பார்த்து புரிஞ்சுக்க முடியும். நீங்க தானியேலோ ஏசாயாவோ எரேமியாவோ எசேக்கியலோ படிச்சு பாருங்க. அந்த தீர்க்க தரிசிகள் தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை அந்த தொலைநோக்கு பார்வையில் அவங்க பார்க்கிறாங்கன்னா அவங்க எதோடுதான் பார்ப்பாங்கன்னா அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்கள்ல அவங்களை சுத்தி என்னென்னலாம் நடக்குதோ அதையெல்லாம் அறிஞ்சு கவனிச்சவங்களா இருந்துதான் அந்த சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா இங்க நெக்ஸ்ட் என்ன நடக்க போகும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சோ தீர்க்க தரிசி ஒரு போர்ட்டல்லர் அப்படி இருப்பா. சோ அவர் வந்து உலகத்தை விட்டு பிரிஞ்சு போனவர் கிடையாது, உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம உலகத்தை பத்தி எல்லாம் சொல்றவர் கிடையாது. அவர் வந்து அந்த உலகத்துக்குள்ளேயே இருப்பார், உலகத்தின் நடப்புகள் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு இருப்பார். அந்த நடப்புகளே அதுக்கு மேல என்ன நடக்கும்னு பரிசுத்தாவின் மூலம் உணர்த்தப்பட்டு அந்த விஷயங்களை தீர்க்க தரிசனமா சொல்லுவார். அப்படி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நாம தியானிக்கும் போது அதே அவைக்குள்ள நாம அங்க போக வேண்டியது இருக்குது. சோ நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்தினுடைய தற்போதைய நடப்புகள் கொஞ்சம் பார்க்கணும். நெக்ஸ்ட் இதுதான் நடந்து கொண்டிருக்குன்னா இது எதை நோக்கி தேவன் நடத்துவா நெக்ஸ்ட் வசனத்தின் மூலம் நம்ம போய் அங்க பார்க்கணும். அப்ப ஒருவேளை இந்த மாதிரி ஸ்டடி பண்ணணுமா, கண்டிப்பா பண்ணணும். இதுதான் முறை, இப்படித்தான் இந்த காலத்துக்கே உரிய தீர்க்க தரிசனங்களுக்குள்ள நாம போக முடியும் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த வாரம் நம்ம இங்க எடுத்துட்டோம், அடுத்த வாரம் விட்டு அதுக்கு அடுத்த வாரம் வரும்போது நம்முடைய ஸ்டடி எங்கிருந்து ஆரம்பிக்கலாம், தற்போது இஸ்ரேலினுடைய நிலை என்ன உலகத்துல, நிலம் அடிப்படையில பொருள் அதாவது அரசியல் அடிப்படையில அவங்க வசனங்களின் படி எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்க, அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு இப்போ இதுதான் அந்த சூழ்நிலைனா இந்த சூழ்நிலைக்கு வழி நடத்துறது என்ன கொஞ்சம் ஹிஸ்டரி பார்க்கணும் தொடர்ந்து. நெக்ஸ்ட் இந்த மாதிரிதான் அவர்கள் வழிநடத்தப்பட்டு இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்கிறாங்கன்னா இனிமேல் இந்த இஸ்ரேல் விஷயத்துல என்ன நடக்கும் அதுக்கப்புறம் தீர்க்க தரிசன பகுதிகளை நம்ம பார்க்க போறோம். சோ தேவன் தொடர்ந்து நம்ம இந்த வாய்ப்புக்குள்ள வழிநடத்துவார். ஏன்னா வசனம் நமக்கு தெரியும், ரெண்டு பேதரும் 1 அதிகாரம் 19 வசனம் வாசி முடிக்கலாம். ரெண்டு பேதரும் 1:19 ஆம் சகோதர சகோதரிகளே, எல்லா விதமான தீர்க்க தரிசனங்களுக்கும் நாம் இந்த ஒரு வசனத்தை தான் நம்ம அங்க பிடிச்சு கொள்கிறோம். அது குரோனாலஜியா இருந்தாலும் சரி, ராஜ்யமானதா இருந்தாலும் சரி, சபையினுடைய மகிமையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நாம் இஸ்ரேல் குறிச்ச தீர்க்க தரிசனத்துக்கும் தேவனுடைய இந்த வார்த்தைகளவே ஆதாரமா எடுத்துக்கலாம். அதிக உறுதியான அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் அதை நம்ம பிடிச்சு கொள்ளப்போதுதான் நம்முடைய மீட்பு முன்பை காட்டிலே இப்போ அதிகமா சமீபிச்சிருப்பதை உணர்ந்து கொள்ளவும், அப்படி உணர்ந்தவர்களா தேவ சித்தத்தோடு இசைந்த பிரயாசம் இசைந்த ஜீவியத்தை ஏறெடுக்கிறக்கோ இது நம்மை வழி நடத்தும். ஏன்னா பிரதர் ரஜன் கூட வால்யூம் டூல அவர் சொல்லும் போது prophecy will have freshly important truths for us. அவர் அங்க சொல்லியிருக்கிறார். அதாவது தீர்க்க தரிசனம் என்பது நமக்கு தேவையான புதிதும் மிக முக்கியமான சத்தியங்களை நமக்கு தரும். அந்த கோணத்துல இந்த ஒரு பிரயாசத்துக்குள்ள நாம நுழைவோம் வரப்போகிற வாரத்திற்கு அடுத்த வாரத்தில் இருந்து. தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த கிளாஸ்ல கையில தரப்படுற அந்த பிரதிகள் நீங்களே வச்சுக்கோங்க உங்களுடைய செல்ஃப் ஸ்டடிக்கு. சகோதர சகோதரிகளே, மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு பெரும் முயற்சியில தேவனுடைய பெரிய கிருபையில ஒரு புதிய ஒரு இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு தேவ பாடத்துக்குள்ள தேவன் நம்ம கடந்தவரை பண்ணியிருக்கிறார். இது ஒரு தொடர்ந்து நடக்கிறதுக்கு நம்முடைய ஜபங்களில நாம் ஒன்றாவிடம் நினைத்துக் கொள்வோம். சோ இது முக்கியமாக நம்முடைய இந்த ஒரு ஓட்டத்துல நம்ம இன்னும் அதிகம் உறுதிப்படுத்திக் கொள்றதுக்கும் இன்னும் மேலான நம்முடைய பொறுப்புகளை நாம் உணர்வதற்கும் கண்டிப்பாக இந்த ஒரு பாடம் மிக உறுதுணையாக இருக்கும் நம்ம விசுவாசிக்கிறோம். சோ தொடர்ந்து தேவனிடத்திலிருந்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள தேவன் நம் யாவருக்கும் கிருபை செய்வாராக. இந்த வகுப்பிற்கு நிறைவாக சகோதரர் வரராஜ் அவர்கள் இறைவன் கீதங்கள் வாசிக்க சகோதரர் வினோத் அவர்கள் ஜெபிக்க நான் நிறைவு செய்வோம்.
அக்டோபர் 5, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. எளிய குடும்பத்தில் பிறந்தாலும் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தாலும் தேவ குடும்பத்தில் கிறிஸ்துவின் பள்ளியில் பயில வந்த ஒவ்வொருவரும் தங்களை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். தெய்வ நெறிக்கு ஏதுவாக நம்முடைய வழிமுறைகள் இருக்க வேண்டும். பெருமை பாராட்டினவர்களாக இருந்தவர்கள் அடக்கத்தையும் தாழ்மையையும் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் படிப்பதாலும் படித்ததை அனுபவத்திற்கு கொண்டு வருவதாலும் எப்படி கேவலத்தினாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அனுபவங்கள் தேவனால் அனுப்பப்பட்டு வர இருக்கின்ற ராஜ்யத்திற்குரிய தகுதலை பெற நமக்கு உதவியாய் இருக்கிறது. எளிமையும் அடக்கமும் இல்லாமல் நாம் அந்த ராஜ்யத்திற்கு உரியவர்களாக முடியாது. நம்மை நாம் உயர்வாக எண்ணாமல் தேவன இடத்தில் விசுவாசம் கொண்டு தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன வந்தாலும் நம்புவேன் என்று அவருடைய நடத்துதலில் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையை விட தேவ நம்பிக்கையே நன்னம்பிக்கை. தேவ சித்தப்படி ஏற்ற வேளையில் எல்லாம் தெய்வாதீனமாக நன்மைக்கேதுவாக நடக்கும் என்று விசுவாசிப்பவர்கள் என் கிருபை உனக்கு போதும் என்ற வார்த்தையையும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று கூற இயலும்.
ஜபம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் காரணியும் ஒருங்கே இணைந்த எங்கள் தெய்வீக தகப்பனே, தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத உலகில் வாசம் செய்கிறவரும் மனுஷரில் ஒருவரும் ஒரு காலம் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற உமக்கே எங்கள் அன்பின் ரட்சகர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் துதி கண மகிமை எடுக்கிறோம் அப்பா. தந்தையே, எந்த வகையிலும் தகுதியில்லாத எங்களுக்கு உங்கள் பிள்ளையாய் அப்பா நீர் தெரிந்து கொண்டதற்காக உங்களுக்கு நன்றிகளை எடுக்கிறோம் அப்பா. தந்தையே, அது மட்டுமல்லப்பா, இப்பொழுதுமாக விலைமதிக்க முடியாத சத்தியத்தை கேட்போம் அப்பா. தந்தையே, சத்தியத்தை நிமித்தம் ஆண்டவரே நாள்தோறும் இந்த வார்த்தையை தியானித்து ஆண்டவரே எங்கள் தாகத்தை நாங்கள் தீர்த்துக் கொள்ள எங்களுக்கு அருள் புரிந்தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமை லட்சியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் வேண்டி மன்றாடி கெஞ்சி கேட்கிறோம். ஜெபம் கேளும், ஜீவனும் வல்லமையும் நல்ல தந்தையே. ஆமென்.